بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين أما بعد கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, அளவிலா கருணையும் நிகரிலா கிருபையும் கொண்ட எல்லாம் அல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீனுடைய பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வரலாற்றை தெரிந்து நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்த வேண்டும் என்ற ஆர்வத்தோடும் ஆசையோடும் இங்கே நாம் குழுமியிருக்கின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய ஆசையையும் ஆர்வத்தையும் கபூல் செய்தருள்வானாக என்று துவாசித்த வண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்பிற்குரியவர்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கையின் மிக முக்கியமான திருப்பு முனையாக அல்லது இஸ்லாத்தினுடைய வரலாற்றின் முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்டாக நேற்றைய தினம் நடந்த சம்பவத்தை சொன்னோம். அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபியாக வாழ்ந்த 23 ஆண்டு காலத்திலே அவருடைய வாழ்க்கையை இரண்டாக பிரித்த சம்பவம், அதாவது மக்கத்து வாழ்க்கை மதினத்து வாழ்க்கை என்று இரண்டாக பிரித்த சம்பவம் அவர்கள் மேற்கொண்ட ஹிஜ்ரத் பயணம். அந்த ஹிஜ்ரத் பயணத்தின் மூலமாகத்தான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை, அவருடைய வாழ்க்கை வரலாறு மக்கத்து வாழ்க்கை என்றும் மதினத்து வாழ்க்கை என்றும் இரண்டாக பிரிக்கப்பட்டது. மக்கத்து வாழ்க்கையிலே அவர்கள் மேற்கொண்ட சிரமங்கள், பட்ட கஷ்டங்கள், அவர்களுக்கு ஏற்பட்ட சிரமங்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்காக அவர்கள் சகித்துக் கொண்ட தாங்கிக் கொண்ட தியாகங்கள், அவர்களை பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள் சகித்துக் கொண்ட தியாகங்கள், இவற்றையெல்லாம் மக்கத்து வாழ்க்கையிலே பார்த்தோம். மதினத்து வாழ்க்கையிலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தியாகங்களுக்கு, அவர்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கீகாரம் வழங்கும் வகையிலே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தவும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை உலகத்திலே இம்ப்ளிமெண்ட் செய்வதற்கும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தின் சட்டங்களை உலகத்திலே அறிமுகப்படுத்துவதற்கும் ஒரு அற்புதமான அருமையான வாய்ப்பாக மதினத்து வாழ்க்கையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அமைத்துக் கொடுத்தான். அந்த ரீதியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேற்கொண்ட அந்த மதினத்து வாழ்க்கையினுடைய ஹிஜ்ரத் சம்பவத்தை தான் நேற்றைய தினம் நாம் பார்த்தோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உதவும் பொருட்டு குரைஷிகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக திட்டமிட்டிருந்த விஷயத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஜிப்ரீல் அலைஹி ஸலாத்து வஸலாம் மூலமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அறிவித்துக் கொடுக்கின்றான். அறிவித்துக் கொடுத்தவுடன் அல்லாஹ்வுடைய உத்தரவுப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அவர் அபூபக்க சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அவர்களும் ஹிஜ்ரத் பயணம் மேற்கொள்வதற்கு எவ்வளவு அழகாக திட்டமிட்டார்கள், அவர்கள் அமைத்த திட்டத்தில் கியாமத்தினால் வர வரக்கூடிய மக்களுக்கு எவ்வளவு அற்புதமான படிப்பினைகள் இருந்தன என்பனவற்றையெல்லாம் நேற்று பார்த்தோம். இவ்வளவு அழகாக திட்டமிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மக்காவிலே அந்த ஹிரா குகையிலே சவுர் குகையிலே 3 நாட்கள் தங்கியிருக்கின்றார்கள். இந்த 3 நாட்கள் தங்கிய காரணம் என்னவென்றால், கண்டிப்பா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து தப்பித்து விட்டார்கள் என்றவுடன் குரைஷிகள் தங்களுடைய ஆவேசத்தோடும் வெறியோடும் அவர்கள் தங்களுடைய தேடுதல் வேட்டையை தீவிரப்படுத்துவார்கள், மிக வேகமாக தேட ஆரம்பிப்பார்கள். அவர்களுடைய அந்த தேடுதல் வேட்டை தணிவதற்காக அவருடைய வேகமும் ஆவேசமும் அவருடைய அந்த வெறியும் தணிவதற்கு ஒரு வாய்ப்பாக அவகாசமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த 3 நாட்களை பயன்படுத்திக் கொண்டார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எதிர்பார்த்தது போலவே குரைஷிகளுடைய வேகமும் அவருடைய வெறியும் தணிய ஆரம்பித்தது. பொதுவாகவே எந்த ஒரு காரியத்தையும் நாம் செய்ய முற்படும் பொழுது எதிரிகள் பாய நினைக்கும் பொழுது நாம் அப்படியே பணிவது அது அல்லாஹ்வுடைய உதவி என்று பெருமானா ஸல்லல்லாஹு சொல்கிறார்கள். அத்தானி மினல்லாஹ் வத்தஅஜீலு மினஷ் ஷைத்தான், எதையுமே நிதானமாக யோசித்து நிதானமாக செய்வது அது அல்லாஹ்வுடைய காரியம், அல்லாஹ்வுடைய குணம். அத்தாஜில் மின ஷைத்தான், அவசரப்பட்டு எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று நிகழ்த்துவது ஷைத்தானுடைய குணம் என்று பெருமானார் சொல்லல்லாஹு சொன்னாங்க. அதனால சகோதரர்கள், எந்த ஒரு மனிதனுமே அவனுடைய சைக்காலஜி ரீதியாக, அவனுடைய மனோவியல் ரீதியாக எந்த ஒரு முடிவும் அவன் வேகத்திலோ அல்லது கோபத்திலோ ஆவேசத்திலோ இருக்கும் பொழுது அல்லது அவனுக்கு ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படும் நேரத்திலே அவன் எந்த முடிவும் இருக்கக்கூடாது. அப்படி அவனுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்ட நேரத்தில் அவன் எடுக்கும் முடிவு சரியான முடிவாக இருக்காது. அதான் தமிழ்ல ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும் என்று சொல்வார்கள். ஆத்திரக்காரன் ஆத்திரக்காரன் என்ற குணமுடையவன் அல்ல. அந்த ஆத்திரமான நேரத்திலே, அவசரமான நேரத்திலே அவனுக்கு பாதிப்பு ஏற்பட்டு அந்த பாதிப்பினுடைய வேகம் அவனுக்கு உள்ளத்தை பாதித்த நேரத்திலே அந்த ஆத்திரத்தோடு ஒருவன் ஒரு முடிவெடுத்தால் அந்த முடிவு புத்தி மட்டமான முடிவாகத்தான் இருக்கும், நல்ல முடிவாக இருக்காது. அதனால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி பார்த்தாங்க, நம்ம மக்கா விட்டு புறப்பட்டோம்டா அவங்களுடைய ஆத்திரம் ஆவேசம் இதெல்லாம் அவசர அவசரமா என்ன முடிவெடுப்பாங்க. அந்த நேரத்தில் நம்ம அவங்க கையில கிடைச்சோம்னா அவங்க என்ன முடிவு அவங்களுக்கே தெரியாது. அதனால அவருடைய அந்த ஆத்திரமும் வெறியும் அடங்குவதற்கு சில நாட்கள் ஆகட்டும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நாட்கள் அவகாசம் எடுத்துக்கொண்டார்கள். அவர்கள் எதிர்பார்த்தபடியே 3 நாட்களுக்குள் குரைஷிகளுடைய அந்த வேகமும் அந்த ஆவேசமும் அந்த வெறியும் அடங்க ஆரம்பிக்கின்றது. கொஞ்சம் கொஞ்சமாக அடங்க ஆரம்பித்தவுடன் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரே நாம் குகையில இருந்தது போதும், நம்ம புறப்பட வேண்டிய நேரம் வந்துருச்சு, புறப்படுங்க அப்படின்னு சொல்லி அவர்கள் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு ஏற்பாடு செய்தபடியே அவர்கள் ஏற்பாடு செய்த அந்த அடிமை அப்துல்லா இப்னு உரைகைத் என்று சொல்லக்கூடிய அந்த அடிமை, அதாவது வழிகாட்டக்கூடிய காபிர், அவர் காபிராக குரேஷியாக இருந்தாலும் கூட ஒரு நம்பிக்கைக்குரிய ஒரு கைடு, ஒரு வழிகாட்டிங்கிறதுனால பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிகாட்டுறதுக்கு அப்துல்லா அபூபக்கர் சித்தீக் நியமிச்சாங்க. அந்த வழிகாட்டியும் வந்து சேர்கின்றார். அவருடைய வழிகாட்டுதலின்படி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு புறப்படுறாங்க. சகோதரர்களே, புறப்பட்டு எங்க போறாங்கன்னு பாத்தீங்கன்னா மதீனாவுடைய சாலைகளுக்கு போல எங்கேயோ அப்படியே தாயிஃபுடைய ரோடு, யமனுடைய ரோடு அப்படியே சுற்றி கடற்கரைக்கு போயிடுறாங்க. ஜித்தா கடற்கரைக்கு போயிடுறாங்க. ஜித்தா கடற்கரைக்கு போய் அப்படியே யம்பு, மக்காவுக்கும் மதீனாவுக்கும் மத்தியில் உள்ள ஊர் யாம்பு, அந்த யாம்பு கடற்கரைக்கு போய் அப்படியே கடற்கரை பாதை வழியாக செங்கடல் பதியாக ரசூலுல்லாஹி மதீனாவை நோக்கி போறாங்க. இல்லைன்னு சொன்னா மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போறதுக்கு அந்த காலத்தில் ஒட்டக பிரயாணனாலே 3 நாள்ல போயிடலாம். மக்காவிலிருந்து மதீனாவுக்கு 3 நாள்ல போயிடலாம். ஒட்டக பிரயாணத்தில் போனா 420 கிலோமீட்டர். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுமார் 10 நாட்கள் சென்றார்கள். 10 நாட்கள் பயணமானாங்க. ஏன் அவங்க அப்படியே சுத்திக்கிட்டு சுத்திட்டு கடற்கரை வழியாக எங்கெங்கெல்லாம் குறைசிகள் தேட மாட்டார்களோ, எங்கெல்லாம் குறைசிகளுக்கு அனுமானம் வராதோ சந்தேகம் வராதோ அந்த மாதிரி பாதைகளை தேடி ரசூலுல்லாஹி என்ன பண்ணாங்க, புறப்பட்டு போனாங்க. இப்படி போய்கிட்டு இருக்கும் போது சகோதரர்களே, போற இடத்துல ஒரு இடத்துல ஒரு பாறை ஓரம் வருகின்றது. அந்த பாறை அடிவாரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நினைக்கிறாங்க. உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு சொல்றாங்க, அபூபக்கரே கொஞ்சம் ஓய்வு எடுக்கலாம் நினைக்கிறத உடனே அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோ அந்த பாறை கடையில ஓய்வு எடுக்கிறாங்க. அங்க ஒரு ஆட்டு இடையன் ஆடுகளை மேய்ச்சிட்டு வர்றான். மேய்ச்சிட்டு வந்த உடனே அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு கேக்குறாங்க, இடையனே இந்த நீ யாருடைய அடிமைன்னு கேட்ட உடனே அப்ப அவர் ஒரு மக்காவாசி சொன்ன அவருடைய அடிமைன்னு சொல்றாரு. அப்போ சொல்றாங்க, எங்களுக்கு கொஞ்சம் தாகம் தீக்கிறது, கொஞ்சம் பால் கிடைக்குமா அப்படின்ற உடனே ரசூலுல்லாஹ் தூங்கிட்டு இருக்காங்க. அவங்க சித்தியர்கள் பாக்குறாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த அவங்களுடைய அந்த இது களைவதற்காக, அவங்களுடைய களைப்பு களைவதற்காக கொஞ்சம் ஆட்டுப்பால் குடிச்சா நல்லா இருக்கும், தெம்பா இருக்குங்கிறதுக்காக வேண்டி ஆட்டுப்பால் கறக்குறாங்க. கறந்த ஆட்டு வாங்க, கொஞ்சம் ஆட்டுப்பால் குடிக்கிறதுக்கு சொல்லி அந்த ஆட்டு இடையிலும் பால் கறந்து கொடுக்குறான். கறந்தா அந்த பாலைவன வெயில கடுமையான சூடா இருக்குது. அவங்க சித்திய கதையில பாக்குறாங்க, இந்த சூட்டோடு ரசூலுல்லாஹ் கொடுக்க வேணாம்னு சொல்லி கொஞ்சம் குளிர்ந்த நீர் பக்கத்தில் இருந்து வர வச்சு அந்த நீரை அந்த பாலோடு கலந்து அந்த பாலின் சூட்டை தனிச்சு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்திரிச்ச உடனே அவங்க சித்திய ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அந்த பாட்டு ஆட்டுப்பால் சூடாக்கப்பட்ட குளிர்விக்கப்பட்ட ஆட்டுப்பாலை கொடுத்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாகத்தையும் களைப்பையும் தணிக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, புறப்பட்டு போறாங்க. அதாவது அவங்க சித்திய ரலியல்லாஹு தஆலா இப்பெல்லாம் வேலை செய்யறதுனால ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வயசு இன்னவங்க இல்ல, ரெண்டு பேர் கிட்ட ஈக்குவல் ஒரே வயசு தான். ஆனால் எப்படி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஆதரவாக ஒத்தாசையாக இருந்து பணி செய்யறாங்கன்னு பாருங்க. அப்படி அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ் பாலை குடிச்சிட்டு கிளம்புறாங்க. கிளம்பி போன உடனே சகோதரே, கொஞ்சம் தூரம் போன உடனே மக்காவிலிருந்து 130 கிலோமீட்டர் தாண்டி போயிடறாங்க. முஷல்லல் என்று சொல்லக்கூடிய பகுதி, இப்போ நம்ம மக்காவிலிருந்து மதீனாவுக்கு போகும்பொழுது அந்த முஷல்லல் பகுதி வரும். அந்த முஷல்லங்கிற பகுதியில மக்கள் 130 கிலோமீட்டர் 130 கிலோமீட்டர்ல உள்ள ஒரு இடத்துல ஒரு கிராமத்துக்குள்ள போறாங்க. நபிசல்லாதான் அவ்வளவு சித்திய கதிலானும் போகும்பொழுது அவங்களுக்கு கடுமையான பசி. அப்ப அந்த ஊர்ல ஹுசா கோத்திரத்தை சார்ந்த உம்மு மாபத் என்ற ஒரு பெண் இருக்கிறாங்க. அந்த பெண்டவி அபுபக்க சித்தியக் ரதியல்லாஹு கேக்குறாங்க, பெண் இந்த மாதிரி நாங்க வெளியூர் பிரயாணி, நாங்க பிரயாணத்துக்காண்டி வந்திருக்கிறோம், எங்களுக்கு கொஞ்சம் ஏதாவது பால் இருந்தா கொஞ்சம் கொடுங்கம்மா குடிக்கிறதுக்கு அப்படின்ற உடனே அந்த அம்மா சொல்றாங்க, அடையகம் கேக்குறீங்க, எங்க வீட்டுல கடுமையான பஞ்சம், எங்க வீட்டுக்காரர் வந்து ஒரு ஆட்டு மந்தை வச்சிருக்கிறாரு, அது எல்லாம் நோஞ்சானா இருக்குது, பாருங்க அதை கூட்டிட்டு போயிருக்கிறாரு மேய்க்கிறதுக்காண்டி. அவங்க மேய்ச்சி முடிச்சிட்டு வந்து கொஞ்சம் ஆட்டுக்கு ஏதாவது பால்கள் சுரந்திருந்தா நான் வேணா வந்த உடனே தர்றேங்க அப்படிங்கிறாங்க. அப்ப நபிசல்லா பாக்கிறாங்க வீட்டு வாசல சின்ன நோஞ்ச ஆடு ஒண்ணு ரொம்ப மெலிஞ்சும் தோலுமா இருக்குது. அப்ப அந்த ஆட்டை பார்த்து கேக்குறாங்க, இந்த என்ன ஆடு அப்படின்னு சொல்லி. அப்ப அந்த அம்மையார் சொல்றாங்க, இது ஆட்டு மந்தைகளோடு செல்வதற்கு நடக்க சக்தி இல்லாத ஆடு, இப்போ அப்பவா இருக்குது, அதனால என் கணவர் இங்கேயே விட்டு போயிட்டாரு அப்படின்ற உடனே பெருமானா சொல்லலாம் சொல்றாங்க, நான் அந்த ஆட்டுல கொஞ்சம் பால் கறந்துக்குவான்னு கேக்குறாங்க. அந்த அம்மையார் சிரிக்கிறாங்க, இது என்ன ஆச்சரியமா இருக்குது, அதுவே ஒரு நோஞ்சாடு நடக்க முடியாத ஆடு, அதுல எப்படிங்க பால் கறக்குண்ட உடனே, இல்ல நீங்க அனுமதி கொடுத்தா நான் கறந்துக்கிறேன்றாங்க, வந்தா நீங்க கறந்துங்கன்றாங்க. அந்த அம்மா தனிசல்லாஸ் அவர்கள் பிஸ்மில்லான்னு சொல்லி அந்த மடுவுல கையை வைக்கிறாங்க, அந்த காம்புல இருந்து பாலா கொட்டுது. கொட்டின உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடிச்சிட்டு அபுபக்க சித்திய ரதியல்லாஹு குடிச்சிட்டு அந்த உம்மு மஹபத்துக்கு என்ன பண்றாங்க, பாத்திர நிறைய கொடுத்துட்டு போயிடுறாங்க. போன உடனே அந்த உம்மு மஹபதுடைய கணவர் அபு மஹபத் வர்றாரு, சாயந்தரம் ஆடுகள் எல்லாம் மேய்ச்சிட்டு வர்றாரு. வந்தோட பாட்டுலாம் வீட்டுல பாத்திரம் நிறைய பால் இருக்குது. அவர் ஆச்சரியமா கேக்குறாரு, எங்க இருந்து பால் அப்படின்னு சொல்லி. அந்த அம்மையார் சொல்றாங்க, அதே கேக்குறீங்க, யாரோ ஒரு சீதேவியான மனுஷன் வந்தாரு, பார்த்தா முகமே அவ்வளவு அழகா இருந்துச்சு, சங்கையா இருந்துச்சு, வந்து இந்த நோஞ்சா ஆட்டுல இருந்து பால் கறந்து அவரும் குடிச்சிட்டு அவங்க தோழருக்கு கொடுத்துட்டு அவரு நம்ம வீட்டுக்கு கொடுத்துட்டு போனாங்க அப்படின்ற உடனே அந்த அபு மஹபத் கேக்குறாரு, அப்படியே அவங்க எப்படி இருந்தாங்க. அப்ப அவங்க சொல்றாங்க, அந்த அம்மா சொல்றாங்க, இந்த மாதிரி தோட்டம் உடையலா இருந்தாலும் வர்ணிக்கிறாங்க. சொன்னவன அபு மஹபத் சொல்றாரு, ஆஹா நீ மோசம் போயிட்டியே, அவங்கதான் அவர்தான் வந்து குறைசிகள் தேடக்கூடிய கடைசி காலத்து நபி, நான் அவர் சந்திக்கிற வாய்ப்பு கிடைச்சா நான் அவரோட சேர்ந்து அவருடைய மார்க்கத்தை பின்பற்றா நினைச்சுக்கிட்டு இருந்தேன், ஆனா நீ அருமையான வாய்ப்பை கைவிட்டுட்டியே அப்படின்னு சொல்லி தன்னுடைய மனைவியை கணிச்சுக்கிறாரு. ஹேர் இப்படி சகோதரர்களே, ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு கிராமமாக கடந்து அபுபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு தஆலா உமருடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் கடைக்கிற செங்கடல் பகுதிக்கு அடைஞ்சாங்க. செங்கடல் இருந்து யாம்பு வழியா போறதுக்கு. அப்ப செங்கடல் பகுதியை அடையும் பொழுது அங்க ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னு சொன்னா, சுராக்கா பின் மாலிக்ங்கிறவரு, இந்த சுராக்கா பின் மாலிக் யார் அப்படின்னு சொன்னா, குறைசிகள் ஒரு முக்கியமான ஆளு, வில்லு எறிவதிலே ரொம்ப திறமையான ஆளு. இவர் என்ன பண்றது, அங்க செங்கடல் பகுதியிலே அவருடைய சொந்தக்காரங்களோட உட்கார்ந்து பேசிக்கிட்டு இருக்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் சித்தியக் ரெண்டு பேரும் ஒட்டகத்துல போறத அவங்களோட உறவினர்கள் பாத்துறாங்க. பார்த்துட்டு சொல்றாங்க, சுராக்கா இது முகமது அவருடைய தோழரும் போன மாதிரி தெரியுத, பாருங்க இது அவங்கதானா அப்படின்றாரு. அப்ப சுராக்கா பாக்குறாரு, ஆமா ரசூலுல்லாஹ் தான், நபிசல்லாஹுலாம் அவபக்கர் தான் போறாங்க, கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. ஆனா என்ன பண்ணாருன்னு சொன்னா, ஆஹா இப்ப இவங்களை புடிச்சு கொடுத்தா நமக்கு 200 ஒட்டகம் அறிவிச்சிருக்காங்க. குறைசிகள் 100 ஒட்டகம், இன்னொருத்தர் யாரு 300 ஒட்டகம், அபுஜால் 100 ஒட்டகம் அறிவிச்சிருக்காங்க. அதனால நம்ம சொந்தக்காரங்கள்ட்ட ஆமான்னு சொன்னா இவங்க ஓடி போய் புடிச்சு என்ன பண்றாங்க, கொடுத்து ஒட்டகத்தை இவங்க வாங்கிடுவாங்க, அதனால நாம அந்த ஒட்டகத்தை வாங்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணி இவர் பாத்துட்டு சொல்றாரு, சேச்சா இல்லப்பா முகமது இல்லப்பா, அவர் ஏமா அங்க வர போறாரு, அவர் இல்ல, நீங்க பாட்டு யாரையும் பைத்தீங்க ரொம்ப முகமது தடமாறிட்டு இருக்கீங்க அப்படின்னு தட்டி கழிச்சாரு. தட்டி கழிச்சுட்டு கொஞ்ச நேரம் அவங்களோட பேசி இந்த மாதிரி பேசிட்டு நைசா நழுவி அப்படி வீட்டுக்கு போயிடாரு. வீட்டுக்கு போய் அவருடைய குதிரையை எடுத்துக்கிட்டு வேகமா புறப்படுறாரு. யார விரட்டுறதுக்கு, நபிசல்லாஹு விரட்டுறதுக்கு வேகமா புறப்படுறாரு. புறப்பட்டு கிளம்பி கொஞ்ச நேரம் இருக்காது, குதிரை கால் தடிக்கு புத்தடின்னு கீழே விழுந்துருது. இவரும் கீழே விழுந்து கால் ஒடிஞ்சு போயிடுது. யாருக்கே, சுராக்காக்கே கால் ஒடிஞ்சது. உடனே பாக்குறாரு, என்னடா இது, புறப்படுற நேரமே சகுனம் சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய கூட்டுல இருந்து அரபிகள் என்ன பண்ணுவாங்க, ஆனவங்களோட உடனே கூட்டுல இருந்து குறி எடுத்து பார்ப்பாங்க, நல்லது கிடைஞ்சது குலுக்கி போடுற மாதிரி குறி எடுத்து பார்ப்பாங்க. குறி எடுத்து போலாமா வேணாமான்னு பார்க்கும்பொழுது அதுல வேண்டான்னு வருது. அடடா என்னடா, குறி பார்த்தாலும் வேண்டான்னு வருது. ஆனா அதே நேரத்தில் 200 ஒட்டகம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது, 200 ஒட்டகம் கண்ணுக்கு முன்னாடி நிக்குது. அதனால நம்ம இது விட வேண்டாம்னு சொல்லி மறுபடியும் புறப்படுறாரு. புறப்பட்டு வேகமா புறப்பட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிட்ட நெருங்கிட்டாரு. அப்ப சுராக்கா சொல்றாரு, நான் வேகமா போறேன், ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பியே பார்க்கல. அபூபக்கர் சித்தியக் ரலியல்லாஹு அன்ஹு திரும்பி திரும்பி பார்த்துட்டே போறாங்க, யாராவது நம்ம பின்தொடர்றாங்களா வர்றாங்களா சொல்லி திரும்பி திரும்பி பார்த்துட்டே வந்தாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் திரும்பி பார்க்கவே இல்லை. கொஞ்சம் தூரம் போய் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் கிட்ட போயிடுறேன், கிட்ட போய் கொஞ்ச நேரத்துல, அதாவது அவங்களுக்கு எனக்கு சில அடிகள் தூரம் தான் இருக்கும், அப்படியே என்னுடைய குதிரை அந்த கடற்கரை மண்ணுல அப்படியே புதைய ஆரம்பிச்சிருச்சு. என்னுடைய குதிரானுடைய கால் வந்து கடற்கரை மண்ணில் புதைய ஆரம்பிச்ச உடனே நான் வேகமா விரட்டுறேன், குதிரை போக முடியல, நான் புத்துன்னு குதிரையை கீழே விழுந்துடுறேன். திரும்ப மறுபடியும் என்ன பண்ண, கஷ்டப்பட்டு குதிரையை எடுத்து அதனுடைய காலை எடுத்துட்டு மறுபடியும் முன்னோக்குறேன். அப்போ மறுபடியும் நான் கீழே விழுறேன். நான் பொத்து பொத்துன்னு கீழே விழுந்த பார்த்த உடனே குதிரை கணக்குது. இந்த குதிரை கணக்கிற சத்தத்தை கேட்டவுடனே ரசூலா திரும்பி பாக்குறாங்க. தெரியும் பார்த்து என்ன சுறாக்கா, என்ன விஷயம் உனக்கு, 200 ஒட்டகத்துக்கு ஆசைப்பட்டா வந்திருக்கிற அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப சுறாக்கா சொல்றாரு, ஆமா 200 ஒட்டகத்தை ஆசைப்பட்டுதான் வந்த. நினைச்சலாங்க, நீ 200 ஒட்டகம் இல்ல, இந்த குதிரை கூட உனக்கு திரும்பி போக முடியாது, நீ ஊருக்கு திரும்பி போக முடியாது, அல்லாஹ் இங்கே உனக்கு லானத்தை இறங்கிடுவான். அல்லாஹ் லானத்து உனக்கு வேணுமா இல்ல 200 ஒட்டகம் வேணுமான் உடனே இவர் பாக்குறாரு. அப்ப உண்மையிலே இவங்க அல்லாஹ் தூதர் தான், இவங்க இவங்களுக்கு அல்லாட உதவி இருக்குது, நாம வந்து அவங்களை துரத்தில் வந்து பெரிய தப்பு அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றாரு, யார சொல்ல நான் என்ன செய்யணும், நான் என்ன செய்யணும் சொல்லுங்க அப்படின்னு உடனே அரசாங்க, நீ ஒன்னும் செய்ய வேண்டாம், யாரும் கேட்டா நம்ம சந்திச்ச விஷயத்தை யாரும் சொல்லாத, போன் அனுப்பிடுறாங்க. சுறாக்கா என்ன பண்ணிடுறாரு, அப்பவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல அவருக்கு ஒரு நம்பிக்கை வந்துருது, திரும்பி வர்றாரு. திரும்பி வரும்போது சகோதரர்களே ரசூலாட கேட்கிறாரு, யார ரசூலல்லாஹ், எனக்கு ஏதாவது ஒரு அடையாளம் தாங்க, இப்ப நான் சந்திச்சதுக்கு ஒரு அடையாளம் தாங்க எனக்கு. இந்த உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சின்ன ஒரு பட்டை எழுதி அதுல அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு ஏதோ எழுதுறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பட்டையை வாங்கி அவர் கையில கொடுக்கறாங்க. கொடுத்த உடனே பிற்காலத்தில் சகோதரர்களே, அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிறகு அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு காலத்துல குரைஷிகள் காலத்தை அதாவது அரபிகளுடைய கனிமத்து பொருளா வந்து கொட்டும் பொழுது அப்ப இந்த சுறாக்கா வர்றாரு. சுறாக்காவே சொல்றாரு உமர் ரழியல்லாஹு அன்ஹு, உமரே எனக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி எழுதி கொடுத்த ஒரு பட்டையம் ஒன்று, செக் புக் மாதிரி எனக்கு ஒரு செக் மாதிரி இருக்குது, எனக்கு அதுல இருந்து எனக்கு கனிமத் தாங்கன்ற உடனே உமர் ரழியல்லாஹு அன்ஹு பண்றாங்க, அந்த பட்டயத்தை வாங்கிக்கிட்டு அவங்களுக்கு கனிமத்தில நிறைய அள்ளி கொடுத்தாங்க அப்படி பின்னாடி வரலாறுல வருது. பின்னாடி சுறாக்கா இஸ்லாத்தையும் ஏத்துக்கிறாரு. அந்த சுறாக்கா ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்றாரு, திரும்பி வரும்பொழுது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்பி வரும்பொழுது குறைஷிகள் வேகமா வர்றாங்க. குறைஷிகள் கண்டுபிடிச்சு ரசூலா செங்கடல் பகுதியில தான் போறாங்கன்னு தெரிஞ்சு குறைஷிகள் வேகமா ஒரு 5 பேர் கொண்ட குழு துரத்திட்டு வராங்க. உடனே சுறாக்கா பார்த்து கேக்குறாங்க, என்ன நீ பாத்தியா முகமதுன்றாங்க. அவர் சுறாக்கா சொல்லிடுறாரு, இல்ல இல்ல நான் பாத்து தேடி பார்த்தமா, ஆளுக்கான வேற எங்க தேவையில்லாம போய் தேடாதீங்க, நான் ஃபுல்லா போய் தேடி பார்த்துட்டேன், அவர் இந்த பக்கம் வரல அப்படின்னு என்ன பண்றாரு, குறைஷிகளை திசை திருப்பி விட்டுறாரு. இப்படி அல்லாஹ்வுடைய உதவியோடு சேர்த்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு வழியாக மக்காவிலிருந்து புறப்பட்டு மதினா வந்து அடைஞ்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் சகோதரர்களே மதினத்து மக்களுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்கால இருந்து புறப்பட்டுட்டாங்கிற செய்தி வந்து சேர்ந்தது. புறப்பட்டாங்கிற செய்தி வந்து சேர்ந்தது, ஏன்னா மக்கால இருந்து மதினா எத்தனை நாள் தான் ஆகும், 3 நாள் தான் ஆகும் சராசரியா. ஆனா 7 நாள் ஆன உடனே இங்க மதினத்து முஸ்லீம்களுக்கு மத்தியில ஒரு விதமான அச்சம் வந்துருது, ஒரு கலக்கம் வந்துருது. என்னடா இது, 4 நாள் ஆச்சு, 5 நாள் ஆச்சு, 6 நாள் ஆச்சு. இதனால டெய்லி என்ன பண்ணுவாங்கன்னா மதினாவுக்கு வெளியில வருவாங்க, வந்து காலையில காத்து கிடப்பாங்க, ரசூலா வர்றாங்களா வரவேற்கணும்னு சொல்லி சூரியன் உச்சிக்கு போனவன திரும்பி போயிடுவாங்க. இப்படி தினந்தோறும் நடந்துகிட்டு இருக்குது. இந்த தினந்தோறும் எதிர்பார்ப்போட ஆசையோடு காத்துட்டு இருக்கிறாங்க. அதே நேரத்தில் அவங்களோட உள்ளத்துல ஒரு அச்சமும் கலக்கமும் இருக்குது, ஏதோ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாபத்தா இருக்குமோ, ஏதோ உயிருக்கு ஏதோ ஆபத்து ஏற்பட்டிருக்குமோ. 7 நாள் ஆச்சு, 8 நாள் ஆச்சு, 9 நாள் ஆயிடுச்சு, 10 நாள் ஆயிடுச்சு. இப்படியே நாளுக்கு நாள் குறைஷிகள் பயந்துகிட்டே இருக்கிறாங்க. இந்த சூழ்நிலை சகோதரர்களே, ஒரு நாள் சூரியன் நல்ல லொஹா நேரம், சூரியன் உச்சிக்கு நெருங்கிறதுக்கு முன்னாடி லுஹா நேரத்தில் ஒரு யூதன் என்ன பண்றான் அப்படின்னு சொன்னா, அதாவது மக்கத்து மதினத்து முஸ்லீம்கள் இஸ்லாத்தை ஏற்று அவர்கள் ரசூலா எதிர்பார்க்கிற மாதிரி, யார் எதிர்பார்க்கறாங்க, யூதர்கள் எதிர்பார்க்கறாங்க, இந்த கடைசி காலத்து நபி எப்படிதான் இருக்காரு பாப்போமே அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இந்த நிலையில் தான் ஒரு யூதன் வந்து தன்னுடைய வீட்டு மாடிக்கு போறான். தூரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு ரெண்டு பேரும் வெள்ளை உடையோடு குதிரை ஒட்டகத்தில் வரதை பார்த்த உடனே அப்படியே கத்துறான் அந்த யூதன், முகமது வந்துட்டாரு, முகமது வந்துட்டாரு கட்டின உடனே சோர்ல மொத்த மதினாவும் அப்படியே அல்லாஹல்லப்பட்டுடுது. மொத்த மதினாவும் அப்படியே குலுங்க ஆரம்பிச்சது. தக்பீர் முழக்கம் என்ன, ரசூலுல்லாஹி வாழ்த்து முழக்கம் என்ன, வரவேற்பு முழக்கம் என்ன, இப்படியே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மொத்த மதினாவும் திரண்டு மதினாவிலே மொக்க அப்படியே ஒரு பெரிய ஹங்காமா ஏற்பட்ட மாதிரி, ஒரு கிளர்ச்சி ஏற்பட்ட மாதிரி ஆயிடுது. ஹயர் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மதினாத்து எல்லையில் உள்ள குபா என்ற முஹல்லால வந்து தங்குறாங்க. திங்கட்கிழமை காலையில பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குபா முஹல்லாக்கு வர்றாங்க. குபா முஹல்லாக்கு வந்த உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரா போய் குபாவிலே குல்சும் இப்னு ஹைஸம் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு, குல்சும் இப்னு ஹைஸம் ரழியல்லாஹு தஆலா என்ற சஹாபியுடைய வீட்டில் போய் தங்குறாங்க. தங்கினா அந்த வீட்டில் வந்து மேல் முகடு இல்ல, அந்த வீட்டில் மேல் முகடு இல்ல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து இருக்காங்க, பக்கத்தில் அபூபக்கர் சித்தீக் உட்கார்ந்து இருக்காங்க. ரசூலுல்லாஹுக்கும் அபூபக்கர் சித்தீக் ரழியல்லாஹு அன்ஹு வயசு ஒண்ணுடா கூட, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்கு வந்து வயோதிகர் மாதிரி இருப்பாங்க, அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு பார்ப்பதற்கு கொஞ்சம் வயசானவங்க மாதிரி இருப்பாங்க. அதனால அபுபக்கர் குறைசிகள் என்ன பண்ணாங்க, மதினத் வாசிகள் அதற்கு ரொம்ப குல்சோம் இப்படி ஹைசம் ரதியல்லாஹு அன்ஹு வீட்டுக்கு வராங்க ரசூலா பாக்குறதுக்காண்டி. பார்த்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபுபக்கர் ரெண்டு பேரும் அப்படி செவத்துல சாஞ்சு உட்கார்ந்துருக்காங்க. எல்லாரும் ஓடி வந்து அபுபக்கர் முசாஃபா செய்யறாங்க, அவுபகர்ல முசாஃபா செய்யறாங்க. அவங்க தான் ரசூலா நினைச்சுக்கிட்டு ரசூலா பார்த்தது இல்ல, பார்த்தா இவங்க வயசாலியா இருக்காங்க, கொஞ்சம் தாடி நினைச்சவங்களா இருக்காங்க. அதனால அவுபகர்ல முசாஃபா செஞ்சாங்க. அவுபகர் தர்ம அவுபகர் இல்லாத தர்ம சங்கடமாயிடுது. என்னடா இவங்க திரும்பி இல்ல இவங்க தான் ரசூல்லா, இவங்க தான் ரசூலா சொல்ல முடியல. அதனால நினைச்ச அவுபகர் சித்திக்கலன்னு பார்த்தாங்க, புத்தாலி தரமா ரசூல்லா செவத்துல உட்காந்து இருக்காங்க. அந்த முகடு இல்லாதனால அந்த வெயில் அவங்க மேல வந்துருச்சு. உடனே அவுபகர் சித்திக்கல பண்ணாங்க, ஒரு துணியை எடுத்து நினைச்சலாம் தலைக்கு மேல கூட மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சாங்க. கொடை மாதிரி பிடிக்க ஆரம்பிச்சோன்ன வர்றவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க, யார் தான் ரசூல்லா, உட்கார்ந்துருக்கும் தான் ரசூல்லா, கொடை பிடிக்கிறவங்க ரசூல்லா இல்ல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லாரும் முசாஃபா செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. சோதரில் அங்கே தங்கியிருந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நான்கு நாட்கள் தங்கியிருக்கிறாங்க. அதாவது திங்கட்கிழமை வர்றாங்க, திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் நான்கு நாள் தங்கியிருக்கிறாங்க. சில ரிவாயத்துகள்ல 15 நாள் தங்கியிருந்தாங்கன்னு வருது. நாலு நாள் தங்கியிருந்த ரசூல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்கே குபா பகுதியில ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கிறாங்க. முதல்ல வந்து இறங்கின உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்கு முதல் மார்க்கத்தை என்னதாங்க பள்ளிவாசல் தான், அதனால பள்ளிவாசல் நிர்மாணிக்கணும்னு சொல்லி அந்த குபா பகுதியில ஒரு பள்ளிவாசல் நிர்மாணிக்கிறாங்க. சோதரலே, இஸ்லாத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே முதல் முதலாக கட்டப்பட்ட பள்ளிவாசல் இதுதான், குபா பள்ளி தான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே காபத்துல்லா என்பது அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே கட்டப்பட்டு உலகத்திலே முதல் பள்ளி. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உம்மத்திலே முதல் பள்ளி எதுதான், குபா பள்ளி தான். இந்த குபா பள்ளி ரசூலுல்லாஹ் சாதாரணமா கட்டினாங்க. அந்த மக்கள் குபாவில வசிக்கக்கூடிய மக்கள் அவங்களுடைய தக்வா, அவங்களுடைய இஹ்லாஸ், அவங்களுடைய அந்த பேணுதல் அல்லாஹ்க்கு எவ்வளவு பிடிச்சு போச்சுன்னு சொன்னா அந்த பள்ளியை பற்றி தன்னுடைய குர்ஆன்லயே அல்லாஹ் வர்ணிக்கின்றான். அந்த குபா பள்ளியை பத்தி குர்ஆன்லயே அல்லாஹ் வர்ணிக்கிறான், ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸல தக்வா, தக்வாவை அஸ்திவாரம் இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல். இப்ப நாமெல்லாம் பள்ளிவாசல் கட்ட அஸ்திவாரத்தை என்ன போடுவோம் சிமெண்டையும் கல்லையும் கலவையும் போடுவோம். ஆனா அவங்க அந்த குபா பள்ளிவாசலுக்கு பெரிய ஆழம் இது இல்ல, அந்த பள்ளிவாசல் அழகான ஜன்னல் வச்சு ஆடம்பரமா ரொம்ப டெக்கரேஷன் பண்ணி அப்படிலாம் இல்ல, சும்மா சுத்தி நாலு கல்ல வச்சு என்ன பண்ணாங்க ஒரு பள்ளிவாசல் கட்டினாங்க. அந்த பள்ளிக்கு அல்லாஹ் என்ன பேர் வச்சா, ல மஸ்ஜிதுல் உஸ்ஸிஸல தக்வா, தக்வாவை அஸ்திவாரம் இட்டு கட்டப்பட்ட பள்ளிவாசல் அப்படின்னு அல்லாஹ் பேர் வச்சா. அது மட்டுமல்ல, அந்த குபா வாசிகள், அந்த குபா மக்களை பற்றி அல்லாஹ் அந்த குர்ஆன்ல சொல்றான் சூரத்து தௌபாவில, அங்கே சில மனிதர்கள் இருக்கிறார்கள் அவர்கள் எப்பொழுதும் பரிசுத்தத்தையே விரும்புவார்கள், பரிசுத்தமானவர்கள் அப்படின்ற உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த குபாவாசிகளை கூப்பிட்டாங்க, என்னப்பா இது உங்களை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அவ்வளவு பரிசுத்தமான குர்ஆன் சொல்றான் அப்படின்னு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க, அப்படின்னு நீங்க பரிசுத்தமா இருக்கிறீங்க. அப்ப அந்த குபாவாசிகள் சொன்னாங்க, யார சொல்லலாம், குபாவாசிகள் சொன்னாங்க, யார சொல்லதா, அரபு மக்களுடைய பழக்கம் என்ன அப்படின்னு சொன்னா தண்ணீர் பற்றாக்குறையினால சிறுநீர் கழிச்சிட்டு மலஜலம் கழிச்சிட்டு என்ன பண்ணுவாங்க, வேலா பிடிப்பாங்க. அதாவது பேப்பர் துணி அல்லது இந்த மாதிரி இந்த மண் துண்டு கல் துண்டு இதில் வச்சு சுத்தம் பண்ணுவாங்க. இப்ப நம்ம டிஷ்யூ பேப்பர் சுத்தம் பண்றோம் இல்லையா, இந்த மாதிரி பண்ணுவாங்க. ஆனா நாங்க மட்டும் எப்போ சிறுநீர் கழிச்சாலும் சரி மலஜலம் கழிச்சாலும் சரி நாங்க கட்டி பிடிச்சிட்டு அதாவது மண் கட்டி கல் கட்டி இவைகளால சுத்தம் பண்ணிட்டு தண்ணீர் ஊற்றியும் கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. அப்ப அவங்களோட இந்த காரியம் இந்த விஷயம் அல்லாஹ்க்கு எவ்வளவு பிடிச்சமானது ஆகி போச்சுன்னா தன்னுடைய குர்ஆனிலே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அங்கே சில நல்ல மேன்மக்கள் இருக்கின்றார்கள் அவர்கள் பரிசுத்தமாக இருப்பதை விரும்புகிறார்கள் அப்படின்னு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆன்ல சொன்னா. அது மட்டும் இல்லங்க, பின்னாடி வரும் பாருங்க, மக்கால இருந்து சஹாபாக்கள் மதினா ஹிஜ்ரத் வந்துட்டாங்க. வந்த பிறகு மதினாவுடைய வெதர் அவங்களுக்கு ஒத்துக்கல, மதினாவுடைய சூழ்நிலை அவங்களுக்கு ஒத்துக்கல, அந்த குளிரும் வெப்பமும் மாறி மாறி வர்றது அவங்களுக்கு ஒத்துக்கல. அதே நேரத்தில் என்னதான் ஊர் விட்டு ஊர் வந்திருக்கோம், சொந்த ஊர் மாதிரி இல்ல அப்படின்னு ஒரு களைப்பு ஏற்படுது, ஒரு அவங்களுக்குள்ள ஒரு சடைவு ஏற்படுது. பின்னாடி வரும் பாருங்க, அதே நேரத்தில் அங்கன்னா காபத்துலன்னா அங்க மக்களை காபத்துல இருக்குது, நம்ம மனசு கஷ்டமா இருந்தா போய் தவாப் செய்யலாம், அங்க உம்ரா செய்யலாம், ஆனா இங்க ஒண்ணுமே இல்லையே எதை தவாப் செய்யறது. இந்த மாதிரி ஆதங்கங்கள்லாம் சஹாபாக்களுக்கு ஏற்படுச்சு. எந்த சஹாபாக்களுக்கு, மக்காவை விட்டுட்டு திறந்து மதினா வந்தாங்க பாருங்க, அந்த முஹாஜிர் சஹாபாக்களுக்கு. அவர்களுடைய இந்த ஆதங்கத்தை களைவதற்காக ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்க காபத்துல்லால இருந்தா உம்ரா செல்லாம் ஆசைப்படுறீங்க இல்லையா, அதே மாதிரி இந்த குபா பள்ளி வாசல்ல போய் 2 ரக்கா தொழுதுட்டு வந்தீங்கன்னா அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு உம்ராவுடைய நன்மை உங்களுக்கு தர்றான். குபா பள்ளி 2 ரக்கா தொழுவுறது எதுக்கு ஈடானது, ஒரு உம்ரா செய்வதற்கு ஈடானது. நீங்க காபத்துல விட்டு வந்தமே உம்ரா செய்ய முடியல வருத்தப்படாதீங்க, அதுக்கு பதிலாக என்ன பண்ணுங்க, குபா பள்ளியில் ரெண்டரைக்கா தொழுவுங்க, அது ஒரு உம்ரா கீடானது என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. குபா பள்ளியே சொன்னாங்க, புரிஞ்சுங்களா? அந்த குபா பள்ளியில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நான்கு நான்கு இருந்துட்டு அஞ்சாவது நாள் வெள்ளிக்கிழமை மதினாவை நோக்கி புறப்படுறாங்க. மதினாவை நோக்கி புறப்படும் பொழுது போற வழியில பனு சலீம் கோத்திரத்தாருக்கு சொந்தமான வாதில் பத்தன், பத்னுல் வாதி என்று சொல்லக்கூடிய இடம், பனு சலீமுக்கு சொந்தமான இடம், அங்க பத்னுல் வாதி என்ற இடத்துக்கு போகும்போது அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வெள்ளிக்கிழமை முதன் முதலாக ஜும்மாவை கடமையாக்குகின்றான். ஜும்மாவை கடமையாக்கின உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பத்னுல் வாதியில தான் முதல் ஜும்மாவை தொழுகிறாங்க. சுமார் நூறு சஹாபாக்கள் அதுல கலந்துகிட்டாங்க முதல் ஜும்மால. இன்னைக்கும் சகோதரர்களே, குபா பள்ளிக்கு போற வழியில மஸ்ஜித் அதாவது மஸ்ஜித் நபவிக்கும் குபா பள்ளிக்கு நடுவில் இருக்குது மஸ்ஜித் பனு சலீம். அதாவது இப்ப மஸ்ஜித் ஜும்மானே சொல்றாங்க, ஜும்மா பள்ளினே சொல்றாங்க, ஏன்னா ஜும்மா முதல்ல கடமையானதான் அந்த இடத்துல. அந்த இடத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த ஜும்மாவை நிறைவேற்றாங்க. நிறைவேற்றி முடிச்ச பிறகு சகோதரர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வர்றாங்கன்னு கேள்விப்பட்ட உடனே மதீனத்து அன்சாரிகள், மதீனத்து முஸ்லீம்கள், யூதர்கள், முஷ்ரிக்கள் எல்லாரும் கூடி நின்று ரசூலுல்லாஹி வரவேற்பதற்கு ஆயத்தம் பண்றாங்க. அது மட்டுமல்ல, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனா யாருடைய ஊரு, அவங்க அம்மாவுடைய ஊரு. அவங்க அம்மாவுடைய ஊருங்கிறதுனால அவங்களுடைய பனு நஜ்ஜார் என்று சொல்லக்கூடிய நஜ்ஜார் கோத்திரத்தை சார்ந்த அவங்களுடைய தாய் மாமன் மாரெல்லாம் வந்துடுறாங்க. அவங்க அம்மாவளைய தம்பி மாருங்க, அண்ணன் மாருங்க, அவங்க அத்தாவளி அம்மாவுடைய அத்தாவுடைய அண்ணன் மாருங்க, தம்பி மாருங்க, அந்த தாய் வழி சொந்தக்காரெல்லாம் வந்துடுறாங்க. வந்து எல்லாம் என்ன சொல்லிடுறாங்க, முகமது வந்து எங்க வீட்டு பிள்ளை, அதனால எங்க வீட்டுலதான் தங்கணும், எங்க வீட்டுல தங்கணும் சொல்லி ஆளாளுக்கு போட்டி போட ஆரம்பிச்சாங்க. ஏன்னா இப்ப ரசூலுல்லாஹி வந்தா தங்கறதுக்கு இடம் வேணும் இல்லையா, குபால மூணு நாளா ஒரு வீட்டுல தங்கியிருந்தாங்க. இப்ப ரசூலுல்லாஹி பெருமண்ட தங்க போறாங்க, பெருமண்ட தங்குவதற்கு ஒரு இடம் வேணுங்கும் பொழுது பனு நஜ்ஜார் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாய் வழி உறவினர்கள் இவங்க எல்லாம் போட்டி போட ஆரம்பிச்சாங்க, எங்க வீட்டுல தங்கணும், எங்க வீட்டுல தங்கணும். இந்த நிலையில சகோதரர்களே, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்குள்ள நுழையிறாங்க. நுழையிற நேரத்தில் மதீனத்து சிறுமிகள் எல்லாம் என்ன பண்றாங்க, தஃப்ஸ் அடிச்சு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வரவேத்து அந்த பிரபலமான பைத்து பாடுறாங்க, கல அல் பத்ரு அலைனா மின் ஃபனியாதில் மதாஇ வஜப ஷுக்ரு அலைனா மதா லில்லாஹி தாஇ ஐயுஹல் மப்ஊது ஃபீனா ஜீத பில் அம்ரில் முதாஇ. ரொம்ப பிரபலமான பைத்து இது. இந்த பைத்தை மதீனத்து சிறுவிகள் என்ன பண்றாங்க, ரொம்ப அழகா கோரஸா பாடி ரசூலுல்லாஹி வரவேற்கிறாங்க. என்ன அர்த்தம் அதுக்கு, தலால் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாயி, எங்களிடத்திலிருந்து சனியாத்தில் வதாய் என்று சொல்வது மக்காவினுடைய மலைப்பிரதேசத்தை சொல்லுவாங்க. அந்த மக்காவின் மலைப்பிரதேசத்திலிருந்து ஒரு சந்திரன் இடம்பெயர்ந்து எங்கள் ஊருக்கு வந்துவிட்டது. தலால் பத்ரு அலைனா, எங்களிடத்தில் பத்ரு உதயமாகிவிட்டது, பத்ருனா சந்திரன் உதயமாகிவிட்டது. மின் சனியாத்தில் வதா, சனியாத்தில் வதா என்ற மலைப்பிரதேசத்திலிருந்து இடம் மாறி சந்திரன் எங்க ஊருக்கு வந்துவிட்டது. மின் சனியாத்தில் வதாயி வஜப ஷுக்ரு அலைனா மாதா லில்லாஹி தாயி, அந்த சந்திரனாகிய அழைப்பாளர் எங்களை அழைக்கும் பொழுதெல்லாம் அவருக்கு நன்றி சொல்வது எங்கள் மீது கடமையாகிவிட்டது. ஏன்னா எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மார்க்கத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஐயுஹல் மபஊத்து ஃபீனா, எங்களிலே அனுப்பப்பட்ட இறை தூதரே, ஜேதபில் அம்ரில் முதாயி, வழிபடுவதற்கு தகுந்த ஒரு அற்புதமான மார்க்கத்தை அல்லவா கொண்டு வந்திருக்கீங்க அப்படின்னு அந்த சிறுமிகள் என்ன பண்றாங்க, நீண்ட பைத்து நான் ஷார்ட்டா அவங்களுக்கு சொல்றேன். அந்த சிறுமிகள் எல்லாம் சேர்ந்து என்ன பண்றாங்க, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிச்சு பைத்து படி வரவேற்கிறாங்க. வரவேற்ற உடனே ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கஸ்வா என்ற அந்த ஒட்டகத்தின் மீது ஏறி மக்காவுக்குள்ள நுழைய மதீனாவுக்குள்ள நுழைறாங்க. நுழைஞ்ச உடனே எல்லாரும் அந்த ஒட்டகத்தை பிடிக்கிறாங்க, எங்க வீட்டுல தங்க, எங்க வீட்டுல தங்கன்னு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அது பாதையை அது விட்டுருங்க, இப்ப இதற்கு அல்லாஹ்விடத்திலிருந்து வஹி வருது, இந்த ஒட்டகத்துக்கு அல்லாஹ் இடத்துல வகி வருது, அதனால அது எங்க நிக்குதோ அங்க நான் தங்குறேன், அதனால ஒட்டகத்துல கயிறு யாரும் பிடிக்காதீங்க, அப்படியே விட்டுருங்கன்றாங்க. அந்த ஒட்டகம் என்ன ஆகுது, மதீனாவுக்குள்ள நுழைஞ்சி ஒவ்வொரு தெரு வழியா போகுது. ஒவ்வொரு வீட்டை கடக்கும் பொழுதும் அந்த சஹாபிக்கு அடங்க நின்றாதா, ஒட்டகங்க நின்றாதா, ஒவ்வொருத்தரும் அப்படி ஏங்குறாங்க. அந்த ஒட்டகம் என்ன, அல்லாட்டு வகி வருது, அதுக்கு ரசூலுல்லாஹி இன்னஹா மாமூரத்தும் பிலான், இந்த நேரத்தில் அதுக்கு அல்லாஹ் இடத்துல வகி வருது, உத்தரவு வருது, அதனால அப்படியே விட்டுருங்க அப்படின்றாங்க. அந்த ஒட்டகம் ஒவ்வொரு வீட்டையா தாண்டி 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 நேர மதீனாவுக்கு எல்லையில போயிடுது. மதீனா லாஸ்ட்டுக்கு போயிடுது. என்னடா இது எல்லாத்தையும் மதீனாவுக்கு லாஸ்ட் பண்ணா திரும்ப அங்கே யூட்டு அடிச்சு மறுபடியும் இப்படி வருது, இது விளையாட்டு காட்டுது. அங்கே திரும்பி மறுபடியும் எல்லாத்துக்கும் நம்ம வீட்டு தங்கிடாதா தங்கிடாதா தங்கிடா பாக்குறாங்க. கடைசியில் அந்த ஒட்டகம் வந்து பார்த்தா ரெண்டு வீட்டு நடுவில் இடத்துல படுத்துருது. எந்த வீட்டு வாசலையும் படுக்காம ரெண்டு வீடு நடுவுல படுத்துறது. அந்த வீடு ஒரு வீடு அபு அய்யூபுல் அன்சாரி ரதியல்லாஹு அன்ஹு வீடு, இன்னொரு வீடு பனு நஜ்ஜாரை சார்ந்த இன்னொரு சஹாபியுடைய வீடு. ரெண்டு வீடு நடுவுல படுத்த உடனே இப்ப யார் வீட்டுல போய் தங்குறது அப்படின்னு ரெண்டு சஹாபாக்களும் ரசூலா யார் வீட்டுல தங்க போறாங்க அப்படின்னு யோசிக்கிற நேரத்தில் அபு அய்யூபுல் அன்சாரி என்ன பண்றாங்க, ஓடி போய் ரசூலாவுடைய பேக தூக்கி தான் வீட்டுல ஓடி வந்துடுறாங்க. ரசூலா எங்க வேணாலும் போங்க, என் பேக உங்க பேக மட்டும் வளர்த்தாங்கன்னு சொல்லி அவங்க பேக மட்டும் தூக்கிட்டு பையன் மட்டும் தூக்கிட்டு நேரம் தங்களுடைய வீட்டுக்கு வந்துடுறாங்க. பேக்னா ரசூலா ஒரு விஐபி ட்ராலி பேக நினைக்காங்க, ஏதோ மூட்டை முடிச்சோட வந்திருப்பாங்க. அந்த மூட்டை முடிச்ச தூக்கிட்டு தங்களுடைய வீட்டுக்குள்ள போயிடுறாங்க. போன உடனே அந்த சஹாபி என்ன பண்றாங்க, யார் ரசூலா எங்க வீட்டு கையை பிடிச்சிருக்காங்க. அப்ப ரசூலா சொல்றாங்க, அல் மரவு மா மத்தாயி, மனிதன் தன்னுடைய லக்வேஜோட தான் இருக்கணும். ரசூலா தன பிரபலமான வார்த்தை அது. நம்ம எங்க தங்கினாலும் சரி, நாம ஒரு இடத்துல லக்கேஜ் தங்கினா அது பெரிய சிரமம். அதனால நாம தங்குற இடத்துல எதுவும் இருக்கணும், நம்முடைய லக்கேஜ் இருக்கணும். அல் மரவு மா மத்தாயி, மனிதன் தன்னுடைய லக்கேஜ் இருக்கிற இடத்துல அவனு இருக்கணும். என் லக்கேஜ் யார் எடுத்துட்டு போயிட்டாங்க, அபு அய்யூபுல் அன்சாரி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதனால அவங்க வீட்டுக்கே போயிருந்தால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபு அய்யூபுல் அன்சாரி ரலியல்லாஹு வீட்டுல தங்கிடுறாங்க. தங்கின உடனே சகோதரர்களே, இப்படி பெருமானா சல்லல்லாஹு தங்கின உடனே சஹாபாக்கள் கூட்டம் கூட்டமா வர்றாங்க, வந்து ரசூலாவ சந்திக்கிறாங்க, ரசூலா தாவாவும் செய்யறாங்க, அழைப்பணி செய்யறாங்க, ரசூலோட கையை பிடிச்சு பைய செஞ்சு இஸ்லாத்தை ஏத்துக்கிறாங்க. இந்த பணிகள் நடந்துட்டு இருக்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவில் இருக்கக்கூடிய மத்தவங்களை தன்னுடைய குடும்பத்தால் அழைச்சிட்டு வரும் பொழுது உத்தரவிடுறாங்க, நீங்களும் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு வந்துருங்க. ஏன்னா ரசூலா மட்டும் தான் வந்தாங்க, இன்னும் யார் இருக்கிறாங்க, அலி ரலியல்லாஹு இருக்கிறாங்க, ரசூலுடைய மனைவி சௌதா இருக்கிறாங்க, ஆயிஷா இருக்கிறாங்க, அவங்களுடைய ரெண்டு மகள் உம்மு குல்சூம் இருக்கிறாங்க, ஜெயனப் இருக்கிறாங்க, ஃபாத்திமா இருக்கிறாங்க, இவங்க எல்லாம் எங்கதான் இருக்கிறாங்க, மக்கள் தான் இருக்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அலி ரலியல்லாஹு உத்தரவிடுறாங்க, அலியே அவங்க எல்லாத்தையும் பெண்கள் எல்லாத்தையும் பத்திரமா நீங்க அழைச்சிட்டு வந்துருங்க அப்படின்ற உடனே அலி ரலியல்லாஹு அன்ஹு எல்லாத்தையும் அழைச்சிட்டு வந்துடுறாங்க. எல்லாத்தையும் அழைச்சிட்டு வர்றாங்க. யார் யார் வர்றாங்க, ரசூலுடைய ஒரு மகள் ருக்கையா வந்து எங்க போயிட்டாங்க, ஞாபகம் இருக்கா, உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு கல்யாணம் பண்ணிட்டு அவங்க எங்க போயிட்டாங்க, அபிஷினியாக போயிட்டாங்க. ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஒரு மகள் ருக்கையா ரலியல்லாஹு அன்ஹு உஸ்மான் கல்யாணம் பண்ணிட்டு அபிஷினியாக போயிட்டாங்க. இப்ப மூன்று மகள் உம்மு குல்சூம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகல, ஜெயனப் ரலியல்லாஹு அன்ஹாவுக்கு அபுல் ஆஸ் என்பவரோடு கல்யாணம் பண்ணி வச்சிருந்தாங்க. ரசூலுல்லா அபுல் ஆஸ் என்பவரோடு கல்யாணம் ஆயிருந்துச்சு. ஆனா அந்த அபுல் ஆஸ் காஃபிர் இருந்ததுனால அவர் தன்னுடைய மனைவி ஹிஜ்ரத் செய்ய விடமாட்டேன்ட்டாரு, இதிலே செய்ய அனுப்ப மாட்டேன்ட்டாரு. அதனால மத்த ரெண்டு மகள் உம்மு குல்சூம் ரலியல்லாஹு அன்ஹு யாரு, ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹு, அதே மாதிரி நபிசல்லாத்திலே ஒரு மனைவி சௌதா ரதியல்லாஹு அன்ஹு, அலி ரதியல்லாஹு அன்ஹு, இவங்க எல்லாத்தையும் அலி கூட்டு வந்துடுறாங்க எங்க மக்கா மதீனாவுக்கு. அதே நேரத்தில் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு குடும்பத்தில் அபூபக்கர் ரலியல்லாஹு மகன் அப்துல்லா இப்னு அபூபக்கர், யார் ரசூலுல்லாஹ்வுக்கு உணவு கொண்டு கொடுத்தாங்க இல்லையா சவுர்க்கு கையில் இருக்கும்பொழுது, அந்த அப்துல்லா இப்னு அபூபக்கர் ரலியல்லாஹு தன்னுடைய தாயார் உம்மு ரஹ்மான், தன்னுடைய சகோதரி சௌதா அஸ்மா, தன்னுடைய இளைய சகோதரி ஆயிஷா, இவங்க எல்லாத்தையும் அழைச்சிட்டு அவங்க எங்க வந்துடுறாங்க, மதீனாவுக்கு வந்துடுறாங்க. வந்த உடனே பாத்தீங்கன்னா சகோதரர்களே, மதினாவுடைய அந்த வெதர் வந்து சஹாபாக்களுக்கு ஒத்துக்கல. இப்ப சொன்னவங்களுக்கு மதினாவுடைய வெதர் வந்து சஹாபாக்களுக்கு ஒத்துக்கல. வந்த உடனே பாத்தீங்கன்னா ஒரே காய்ச்ச, எல்லாத்தையும் காய்ச்ச, ஒரே எல்லாரும் இருமிக்கிட்டு செருமிக்கிட்டு காய்ச்சலோடு இருக்கிறாங்க. அவங்களுக்கு மதினால தங்குற மூடே இல்ல, மதினால அந்த அளவுக்கு இருக்கிறதுக்கு ஒரு ஆசை இல்ல, என்னடா இது இந்த ஊர்ல வந்து மாட்டிக்கிட்டோம். அதே நேரத்தில் மதினாலே ஒரே நோய்மா இருக்குது, அதாவது மதினாவுக்கு வெளியிலே ஒரு கர்ணுல் பாதி என்று சொல்லக்கூடிய ஒரு ஓடை ஓடுது, அந்த ஓடை ரொம்ப அசிங்கமான தண்ணி ஓடுது, அதுல இதெல்லாம் பார்த்து அருவறுப்பா பார்த்துட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அங்க அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹுக்கும் பிலால் ரலியல்லாஹுக்கும் கடுமையான காய்ச்சல். அப்போ அவங்களை பாக்குறதுக்கு அண்ணன் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு வர்றாங்க, வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு பாக்குறாங்க, பார்த்து என்ன தந்தையே காய்ச்சல் எப்படி இருக்குன்னு கேக்குறாங்க. அப்போ அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு காய்ச்சலுடைய உச்சகரத்தில் உளறாங்க, அவங்களா வாயில வந்து என்ன பண்றாங்க, சினாத்துறாங்க. எப்படின்னு சொன்னா, மௌத்து கரீபும் மின் ஷிராக்கி நாளி, மூத்து என்னுடைய கால் செருப்பினுடைய வார விட பக்கத்துல இருக்குது, அதான் நான் மூத்தா போறேன், இது மூத்தா வரதான் பாக்கி. இன்னும் சில பேர் பாத்தீங்கன்னா கொஞ்சம் காய்ச்சல் வரணும் சொல்ல என்ன சொல்லுவாங்க, சிலர் பாத்துறீங்களா கொஞ்சம் காய்ச்சல் வந்தோடனே மூத்து ஞாபகம் வந்துடும், ஆஹா நான் மூத்தா போறேன், எனக்கு மூத்து வந்துருச்சு அப்படிங்குவாங்க. அந்த மாதிரி அவ்வளோ சித்தியக்கதை என்ன பண்ணாங்க, காய்ச்சல் வந்த உடனே அவங்க மகன் வந்து கேட்கறாங்க, எப்படி இருக்காங்க, எப்படி இருக்கீங்க, எனக்கு மூத்து வந்துருச்சு, மூத்தி ஏன் வந்து கால் செருப்பின் வார விட பக்கத்துல இருக்குது அப்படின்றாங்க. உடனே ஆயிஷா புரிஞ்சுக்கிறாங்க, சரி பாவம் ஏதோ காய்ச்சலோட வேதனையில பேசுறாங்க சொல்லி அங்க பிலால் ரலியல்லாஹு போறாங்க. பிலால் ரலியல்லாஹு பார்த்தா அவங்க பாவம் உட்காந்து அப்படியே பைத்தா புலம்புறாங்க, நான் மஜன்னாவின் தண்ணீரை அருந்த மாட்டேனா, மஜனாங்கிறது அங்க மக்காவில் உள்ள பிரபலமான ஒரு ஊற்று, நான் சனியாத்துல் வதாவிலே சுற்றி தெரிய மாட்டேனா, சனியாத்துல் வதாங்கிறது மக்காவுடைய மலைப்பிரதேசம், அதனால மறுபடியும் மக்காவுக்கு போயிட மாட்டேனா, நான் அங்க கடந்து எனக்கு வந்து ஒத்து வரலையே ஒரே காய்ச்சலா இருக்குது அப்படின்னு அவங்க பாவம் அவங்க பிணாத்திட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி சொல்றாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த மாதிரி பாவம் ரொம்ப காய்ச்சல் இருக்குது, அவங்களுக்கான துவா செய்யுங்கன்ற உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் துவா செய்றாங்க, யா அல்லாஹ், உத்துபாவும் ஷைபாவும் அபூஜஹலும் எப்படி எங்களுடைய ஊரை விட்டு எங்களை விரட்டினார்களோ, எங்களை தூரமாக்கினார்களோ, அதுபோன்று ரப்புல் ஆலமீனே அவர்களை உன்னுடைய அருளை விட்டு தூரமாக்கிடு, உன்னுடைய அருளை விட்டு அவர்களை தூரமாக்கிடு. எப்படி மக்காவை எங்களுடைய பாசத்திற்குரிய பூமி ஆக்கி வச்சுட்டியோ, அதே மாதிரி மதினாவை என்ன பண்ணி எங்களுக்கு பாசத்திற்குரிய பூமி ஆக்கு, எங்க மதினாவுடைய அளவை நிறுவைகளை எங்களுக்கு பறக்க செய்ய, மதினாவுடைய வளங்களிலே எங்களுக்கு பறக்க செய்ய, இங்க இருக்கக்கூடிய நோய்களையும் இங்க இருக்கக்கூடிய தொற்று நோய்களையும் ஜுஹஃபா வரை துரத்தி விடு. ஜுஹஃபாங்கிறது மதினால இருந்து ஜித்தாக்கு போற பாதையில ஒரு 300 கிலோமீட்டர் கிட்ட நினைக்கிறேன், ஜித்தாக்கு மக்காவுக்கு நடுவில் மதினாவுக்கு நடுவில் 300 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. அந்த ஜுஹஃபாங்கிறது பிரபலமான ஊரு, அந்த ஜுஹஃபா வரை இங்க இருக்கக்கூடிய நோய்களை துரத்திடு என்று பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துவா செய்யறாங்க. அந்த அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவை கபூல் செஞ்சு அவங்களுக்கு சஹாபாக்களுக்கு போக போக மதினா ஊர் நல்ல பழகி அதுக்கேத்த மாதிரி காபத்துலாம் இல்லங்கிற குறையும் இல்ல. அவங்க உம்ராச்சின் ஆசைப்பட்டு எங்க போயிட்டு வந்துருவாங்க, குபாலப்பீர் என்ற கா தொழுது வந்துருவாங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமா வந்த உடனே மதினத்து வெதர் சஹாபாக்களுக்கு ஒத்து வர ஆரம்பிச்சிருது, மதினத்து பூமியை சஹாபாக்களுக்கு ஒத்து ஆரம்பிச்சிருது. இந்த சூழ்நிலையில சகோதரர்களே, மதினாவில உள்ள மக்களுடைய நிலைமை என்ன அப்படின்னு சொன்னா, முஸ்லீம்களை பொறுத்தவரை சஹாபாக்களை பொறுத்தவரையிலே மக்காவில ரெண்டு விதமான மக்களை பார்த்தாங்க. ஒன்னு அல்லாஹ்வை மறுக்கக்கூடிய நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள். இன்னொன்னு அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள். முஸ்லீம்களுக்கு மத்தியிலே நல்ல ஒரு முகப்பத்து இருந்தா கூட அந்த முகப்பத்தை வெளிக்காட்ட முடியல, பயந்து பயந்து ஒளிஞ்சு ஒளிஞ்சு இருக்கணும்னு. எதிரிகள் அவருடைய கை ஓங்கி இருந்துச்சு. ஆனா மதினால வந்து பார்த்தா இங்க வித்தியாச வித்தியாசமான மனிதர்களை பாக்குறாங்க. ஒன்று அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்குகள், அவங்க பூர்வக்குடிகள். மதினாடைய பூர்வக்குடிகள் யாருதான், அல்லாஹ்வை நிராகரிக்கக்கூடிய முஷ்ரிக்குகள். அவங்கதான் ஹஸ்ரத் அவுஸ் ரெண்டு குரூப்பா இருந்தாங்க. இன்னொன்னு மதினாவுக்கு வந்தேரிகள், இவங்க யாரு, யூதர்கள். இவங்க மூணு குரூப்பா இருந்தாங்க, பனு குறைதா, பனு நலீர், பனு கைனுகா என்று சொல்லக்கூடிய மூணு குரூப்பா இருந்தாங்க. இவங்க ஒரு பக்கம், இன்னொரு மக்கள் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்ட முஸ்லிம்கள். ஆனால் இங்க என்னன்னு சொன்னா முஸ்லிம்களுடைய கைதான் ஓங்கி இருந்துச்சு, பூர்வக்குடிகளான முஷ்ரிக்குகளும் என்ன யாரா மாறுறாங்க, முஸ்லீமா மாறுறாங்க. பூர்வக்குடிகளான முஸ்லீம்கள் முஷ்ரிக்குகள் தான் முஸ்லீம்களா மாறுறதுனால யார் கை ஓங்கி இருக்குது, முஸ்லீம்கள் கை ஓங்கி இருக்குது. முஷ்ரிக்கள் கொஞ்சம் குறைவா தான் இருக்கிறாங்க, யூதர்கள் சொல்ல வேண்டியதே இல்ல, அவங்க வந்து ரொம்ப அக்கல்லியத்தா, அதாவது மைனாரிட்டியா இருக்கிறாங்க. இந்த நிலையில சகோதரர்களே, இங்க மக்காவுக்கு வித்தியாசம் மதினால என்ன ஆகுதுன்னா, ஒன்னு ஏற்றுக்கொண்ட முஸ்லீம்கள், இன்னொன்று நிராகரிக்கக்கூடிய காஃபிர்கள். இந்த ரெண்டுக்கும் நடுவுல ஒரு புது கூட்டம் உருவாகின்றது, முனாஃபிக் என்று சொல்லக்கூடிய கூட்டம். முனாஃபிக் சொல்லக்கூடிய கூட்டம் மதினால புதுசா உருவாகுது. எப்படி இந்த முனாஃபிக் கூட்டம் உருவாச்சு அப்படின்னு சொன்னா, இந்த பூர்வ குடிகள் இருக்கிறாங்க முஷ்ரிக்குகள், இவங்களுக்கு தலைவனா இருக்கிறவன் அப்துல்லா இப்னு உபை என்பவன். இவன் தான் வந்து ஹஸ்ரஜ் கூட்டத்தில தலைவரா இருந்தான். இவங்களுக்கு மத்தியில் ஒரு பெரிய போர் நடக்குது. போர் நடந்த பிறகு அந்த ரசூலுல்லா வந்து மதினாவுக்கு வரதுக்கு முன்னாடி ஒரு போர் நடக்குது. அந்த போர்ல ஹஸ்ரஜ் ஹவுஸ் கோத்திரத்தா ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிவு பண்றாங்க, நமக்குள்ள இனி சண்டை வேண்டாம், நம்ம ஒற்றுமையா இருக்கலாம், நமக்கு பொதுவான ஒரு தலைவராக அப்துல்லா இப்னு உபையை நியமிச்சிடலாம் சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சிருக்காங்க. அப்துல்லா இப்னு உபைய நம்முடைய பொதுவான தலைவரா வச்சிடலாம், ஹஸ்ரஜ் ஹவுஸ் ரெண்டு கோத்திரத்துக்கும் ஒரு பொதுவான தலைமையா இருக்கட்டும் சொல்லி. அந்த நேரத்தில் பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதினாவுக்கு வந்ததுனால மதினத்து மக்கள் எல்லாம் யார விட்டுட்டாங்க, அப்துல்லா இப்னு உபைய அப்படியே ஒதுக்கிட்டு எல்லாரும் யார் பக்கம் சாய ஆரம்பிச்சாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாய ஆரம்பிச்ச உடனே இந்த அப்துல்லா இப்னு உபைக்கு ரசூலுல்லாஹி மேல கடுமையான கோபம் வந்துருது. இவர் தான் நம்முடைய வர இருந்த தலைமை பதவியை பறிச்சவர் யாருதான், இவர் தான் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேல கோபமும் பொறாமையும் அப்துல்லா இப்னு உபைக்கு நாளுக்கு நாள் அதிகமாகுது. அதே நேரத்தில் அந்த பொறாமையை வெளிப்படையா காட்ட முடியல, ஏன்னா இவனுடைய கோத்திரத்தாரெல்லாம் என்னவா மாறிக்கிட்டு இருக்கிறாங்க, நாலு நாள் முஸ்லீமா மாறிட்டு இருக்காங்க. அதனால இந்த கோபத்தை வெளிப்படையா காட்ட முடியல. அதனால இவன் என்ன பண்ணான்டா, இவன் ஒரு புது ட்ராக்ல போக ஆரம்பிச்சான். எப்படி, எல்லாரோட சேர்ந்து இவனும் முஸ்லீம் ஆகிற மாதிரி முஸ்லீம் ஆயிட்டான். ஆனா உள்ளுக்குள்ள அவனுடைய ரசூலுல்லாஹி மேல உள்ள பொறாமையும் கோபத்தையும் அவனால அடக்க முடியல, ஒழிக்க முடியல. அதனால வெளிரங்கத்துல முஸ்லீமா இருந்துகிட்டு உள்ளுக்குள்ள அவன் காபிராகவும் இஸ்லாத்துக்கு எதிரியாகவும் இருந்தான். இவனை ஃபாலோ பண்ணி யூதர்கள் சில பேர், யூதர்கள் சில பேர் இவங்க எப்படி உருவானாங்க, அவங்களுக்கும் ரசூலுல்லாஹ்வுடைய வளர்ச்சியை பார்த்து, இஸ்லாத்துடைய வளர்ச்சியை பார்த்து ரசூலுல்லாஹ் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேரடியாக பகச்சுக்க முடியல. அதனால வெளிப்படையில முஸ்லீம் ஆகிற மாதிரி ஆகிட்டு உள்ளுக்குள்ள என்ன பண்ணாங்க, ரசூலுல்லாஹ்வையும் முஸ்லீம்களையும் இஸ்லாத்தை கருவு இருக்கிறதுக்காக காபிர்ல இருந்தாங்க. இப்படி உருவானதுதான் முனாஃபிக்குகளுடைய கூட்டம். இந்த சூழ்நிலை சகோதரர்களே, மதினாவை பொறுத்தவரையில மதினத்து யூதர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னா, இவங்க வந்து முக்கியமான வியாபாரங்களை அப்புறம் தாங்க கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. மதினாவிலே முக்கியமான வியாபாரங்களை தங்கள் கண்ட்ரோல் வச்சிருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் மேல இவங்க முக்கியமான வேலை என்ன பண்ணுவாங்கடா, இந்த அரபு மக்கள் குறைசிகள் இருக்காங்க பாருங்க, இவங்களை பூரா முஷ்ரிக்குகள், இவங்களாம் ஒண்ணும் தெரியாத மடையர்கள், மூடர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா இவங்க தான் யாரு, வேதக்காரர்கள், வேதம் கொடுக்கப்பட்டவங்க. வேதம் கொடுக்கப்பட்டவங்கனால இந்த முஷ்ரிக்கு யார மதிப்பாங்க, யூதர்கள் ரொம்ப மதிப்பாங்க. அவங்களும் அஜத்து மாருங்க, அவங்களும் அஜத்து மாருங்க, புரோகிதர்கள் அஜத்து அப்படி சொல்லவில்லை, புரோகிதர்கள் அப்படின்னு புரோகிதர்களை அவங்க ரொம்ப உயரவா வச்சு மதிச்சாங்க. அப்படி மதிச்சதுனால இந்த மரியாதையை யூதர்கள் என்ன பண்ண ஆரம்பிச்சா, மிஸ்யூஸ் பண்ண ஆரம்பிச்சாங்க. இந்த மரியாதை யூதர்கள் மிஸ்யூஸ் பண்ணாங்க. எப்படின்னு சொன்னா, இந்த அரபுகளுக்கு மத்தியில எப்ப பார்த்தாலும் சண்டை மூட்டி விடுறதா யூதர்களுடைய வேலை. சண்டையை மூட்டி விட்டு என்ன பண்ணுவாங்க, அந்த போர் செலவுக்காக இவங்க வட்டிக்கு விடுவாங்க. இன்னைக்கு அமெரிக்கா யூதர்கள் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க, எந்த நாளாலும் சண்டையை மூட்டி விட்டு அவன் ஆயுதத்தை விற்கிறோம், அவனுடைய பொருளாதாரத்தை அழிச்சு இவன் பொருளாதாரத்தை கொண்டு வரணும். இது புதுசா ஒபாமா கண்டுபிடிச்சதோ அல்லது நெதன்யாஹு கண்டுபிடிச்சதோ இல்ல, இன்னைக்கு இஸ்ரேலுடைய பிரதமர் இருக்காங்க நெதன்யாஹு, இவன் கண்டுபிடிச்சதோ ஒபாமா கண்டுபிடிச்சதோ இல்ல, இவருடைய முன்னோர்கள் மூதாதையர்கள் கற்றுக் கொடுத்தது. அந்த காலத்து முஷ்ரிக்குகளை அவங்க அப்படித்தான் ஏமாத்திருந்தாங்க. யூதர்கள் என்ன பண்ணுவோம், அரபுகளுக்கு மத்தியில் சண்டையை மூட்டிக்கிட்டே இருப்பான், கொஞ்சம் சண்டை அணையில மாதிரி தெரிஞ்சா கூட ஏதாவது டிஸ் பண்ணி விட்டு சண்டையை மூட்டி விட்டுருவான். சண்டையை மூட்டும் பொழுது ஏதாவது அவங்களுக்கு போருக்கு என்ன தேவை, செலவுக்கு தேவை, உடனே இவன் போய் வட்டிக்கு பணம் கொடுப்பான், வட்டிக்கு பணம் விடுமா. இது அந்த காலத்து யூதர்கள் பண்ணிக்கிட்டு இருந்த வேலை. அதனால இந்த மக்களும் யூதர்கள் ரொம்ப மதிச்சாங்க. என்னண்டா, இவங்க மாந்திரிகம் பண்ணுவாங்க, இவங்க செய்வினை பண்ணுவாங்க, இவங்க சூனியம் பண்ணுவாங்க, அதனால வந்து நம்ம ஏதாவது பண்ணோம்னா நம்ம கையை கால முடக்கி போட்டுருவாங்க அப்படிங்கிற பயம் யூதர்கள் மேல இருந்துச்சு. அதனால பாத்தீங்கன்னா பிற்காலத்துல இந்த சூனியம் விளையாட்டு யார்ட்டே காட்டினாங்க, யூதர்கள் ரசூலாட்டே காட்டினாங்க, ரசூலாத்தையும் சூனியம் வச்சாங்க யூதர்கள். அந்த வரலாறு பின்னாடி வரும் இன்ஷாஅல்லாஹ். அப்ப இந்த மாதிரி மாந்திரிகம் பண்றது, சூனியம் வைக்கிறது, இந்த மாதிரி வந்து சித்து விளையாட்டுகள் விளையாடுறது, இதெல்லாம் செஞ்சதுனால மக்கத்து குறைசிகள் அப்படியே பயமுறுத்தி 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 மதினத்து மக்களை, மதினத்து அரபு மக்களை பயமுறுத்தி பயமுறுத்தி தங்க கண்ட்ரோல்லே வச்சிருந்தாங்க. இந்த நேரத்துல தான் இந்த மதினத்து மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய விடிவெளியாகவும் ஒரு மிகப்பெரிய சாப விமோசனமாகவும் யார் வந்து சேர்ந்தாங்க, கண்மணி நாயகம் சல்லல்லாஹு சேர்ந்தாங்க. அதனால இந்த மக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஆக்டிவிட்டிஸும் அவங்களுடைய நடவடிக்கையும் அவங்க கொண்டு வந்த மார்க்கமோ அவருடைய அற்புதமான உபதேசமோ பெரிய ஒரு வெளிச்சமா இருந்துச்சு, ஒரு அற்புதமான நியமத்தை நினைச்சாங்க. அதனால சாரை சாரையாக இஸ்லாத்தின் பக்கம் சேர ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நினைக்கிறாங்க, அதே நேரத்தில் யூதர்களுடைய சில சம்பவங்களை பார்த்தனா சகோதரர்களே, நிறைய சம்பவங்கள் யூதர்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிரிட்டிசைஸ் பண்றாங்க, இரிட்டேட் பண்றாங்க, எரிச்சப்படுத்துறாங்க, விமர்சனம் பண்றாங்க. ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில யூதர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்க்கும் பொழுது அவங்க உண்மை நபின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஏன்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி சஃபியா பின்து ஹுயை ரழியல்லாஹு தஆலா அன்ஹா, அவருடைய மனைவிமார்ல ஒரு மனைவி சஃபியா பின்து ஹுயை, இவங்க யார் அப்படின்னு சொன்னா பனு குறைதாவுடைய தலைவர் ஹுயை, பின்னாடி வரும் அவங்க சம்பவம் வரும். அந்த பனு குறைதாவுடைய தலைவர் அவருடைய மகள் தான் யாரு, சஃபியா ரழியல்லாஹு தஆலா. இவங்க ஒரு யூத பெண்மணி சஃபியா ரழியல்லாஹு தஆலா. பின்னாடி அல்ஹம்துலில்லாஹ் யூதர்லாம் விரட்டப்பட்ட நேரத்தில் சஃபியா ரழியல்லாஹு தஆலா யாருடைய மனைவி ஆயிடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவி ஆயிடுறாங்க. அந்த சஃபியா ரழியல்லாஹு தஆலா சொல்றாங்க, நான் சின்ன பிள்ளையா இருக்கும் பொழுது ஹுயை வந்து அவங்க குரூப்புடைய தலைவர், தலைவருடைய மகள்னால இவங்க எல்லாருமே ரொம்ப சின்னமா கொண்டாடுவாங்க. அப்ப ஒரு நாள் இவங்க விளையாடிட்டு இருக்காங்க, விளையாடிட்டு இருக்கும் பொழுது அவங்க அத்தாவுடைய தம்பி வராரு, சச்சா சச்சா மடியில ஓடி போய் ஏறாங்க. எப்பவுமே அன்பா பேசுற சச்சா அன்னைக்கு கடுகடு திட்டி விடுறாரு, போ அப்புறம் போ அப்படின்னு சொல்லி. இவங்களுக்கு ஒண்ணும் புரியல, என்னடா அவ்வளவு அன்பா நம்ம சச்சா இருப்பாரு, இன்னைக்கு என்ன இப்ப திட்டி விடுறாங்கன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்காந்து பாக்குறாங்க. கொஞ்ச நேரத்துல அத்தாவும் வந்துறாரு. அத்தா வந்த உடனே அவன் சாச்சா கேக்குறாரு, அவங்க அத்தா ஹுயைட்ட கேக்குறாரு, எப்படி உண்மைதானா அந்த ஆள் தானா நீ பார்த்தது அப்படிங்கிறாரு. ஹுயை சொல்றான், ஆமாப்பா அந்த ஆள் தான்பா, நம்ம என்ன பயந்துகிட்டு இருந்தோமோ அது நடந்துச்சுப்பா அப்படின்னு ரொம்ப சோகமா ரெண்டு பேர் பேசிக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த தம்பி கேக்குறான், ஹுயுடைய தம்பி, இல்ல நீ கன்ஃபார்மா சொல்லு, அவரு அவருதானா வேற ஆளுமா, இல்ல அவர் தான். என்னன்னு பார்த்தா ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க, இனி நம்முடைய ராஜாங்கம் செல்லுபடி ஆகாது. ஏன்னு சொன்னா நம்முடைய வேதங்களில குறிப்பிடப்பட்ட நபியோ ஆகிரு ஜமான், கடைசி காலத்து நபி அவங்க இவங்க தான். இது ரசூல்லா மதினாவுக்கு வந்த புதுசுல நடக்குது, இந்த சம்பாஷணம் அண்ணனுக்கு தம்பிக்கு நடக்குது, ரொம்ப சோகமா பேசிட்டு இருக்காங்க, கடைசி காலத்து நபி இவர் தான். ஆனால் நாம இவருக்கு அடங்கி போயிட்டோம்னாக்கா நம்முடைய தலைமை பதவியையும் நம்முடைய அந்த கெட்டப்பையும் விட்டு கொடுக்க வேண்டியிருக்கும். அதனால கடைசி வரை நம்முடைய உடல்ல உயிர் இருக்க வரைக்கும் இவரை எதிர்த்தே தீரணும் அப்படின்னு ரெண்டு பேர் பேசிட்டு இருக்காங்க. பின்னாடி இந்த சம்பவத்தை யார் சொல்றாங்க, சஃபியா ரலியல்லாஹு அன்ஹு பெரிய மனுஷியாகி அவங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி கல்யாணம் முடிச்ச உடனே சின்ன வயசுல தன்னுடைய தந்தைக்கும் தன்னுடைய சச்சாக்கு நடந்த சம்பவத்தை பின்னாடி சொல்லி காட்டுறாங்க. அந்த அளவுக்கு யூதர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி எந்த அளவுக்கு விளங்கி வச்சிருக்காங்கன்னா, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், யாரிஃபுனஹு கமா யாரிஃபுன அப்னாஹு, ஒரு தந்தை தான் பெற்ற பிள்ளையை விளங்குவதை போன்று விளங்கி வச்சிருந்தாங்க. யார? நபிசல்லாஹு. ஆனா ஏத்துக்க அவங்களுடைய மனசு இடம் கொடுக்கலையே, நம்முடைய தலைமை பதவி போயிடுமோ, தங்களுடைய ராஜாங்கம் போயிடுமோ, தங்களுடைய அந்தஸ்து போயிடுமோ அப்படின்னு பயந்தாங்க. அதுல ஒரு சம்பவம் தான் சகோதரர்களே, பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்த புதுசுல சம்பவம் நடக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னா, அப்துல்லாஹி இப்னு சலாம் என்று சொல்லக்கூடிய ஒரு யூத அறிஞர், யூதர்கள் பெரிய ஆலிம்ஸ், அவரு பெரிய அறிஞர், அவரு அவர் வந்து நபிசல்லாஹு வர்றாரு, வந்து கேட்கிறாரு, முகமது நீ உண்மையான நபி தானா? ஆமா, அல்லாஹ் என்ன உண்மையான நபியா அனுப்பி வச்சிருக்கான். உண்மையான நபியா இருந்தா எங்களுடைய பழைய வேதங்கள்ல இருக்குது, யார் ஒருவர் நபி ஆகிறது அவன் கடைசி காலத்து நபியா இருப்பாரோ அவர் வந்து அவருக்கு மட்டும்தான் சில செய்திகள் தெரியும் அப்படின்னு இருக்குது. அந்த செய்திகளை பத்தி நான் உங்கள்கிட்ட கேள்வி கேட்பேன், நீங்க கரெக்டா பதில் சொல்லிட்டீங்கன்னா நாங்க உங்க நபியா ஏத்துக்கிறோம் அப்படின்றாரு. அப்ப நபி சொல்லலாம் சொல்றாங்க, என்ன செய்தி சந்தேகம் கேளுங்க, நான் எனக்கு தெரியாது நான் சொல்ல மாட்டேன், எனக்கு ரப்புல் ஆலமீன் வஹி அறிவிப்பான், வஹி அறிவிச்சா இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன் அப்படிங்கிறாங்க. உடனே அவர் மூணு கேள்வி கேட்கிறாரு. முதல் கேள்வி என்ன அப்படின்னா, கியாமத் நாளுடைய முதல் அடையாளம் என்ன? உலகம் அழியும் அழியுங்கிறீங்களே, அப்படி அழியும் பொழுது முதல் அடையாளம் என்ன? இரண்டாவது கேள்வி என்ன அப்படின்னா, உலகில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், சில குழந்தைகள் தாயின் சாயல்ல இருக்குது, சில குழந்தைகள் தந்தையின் சாயல்ல இருக்குது, இதுக்கு என்ன காரணம்? மூன்றாவது கேள்வி என்ன அப்படின்னா, கியாமத் நாள் முடிஞ்சு அல்லாஹ் சொர்க்கவாதிகள் நரகவாதிகள் தீர்ப்பளிச்ச பிறகு சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன உடனே அவர்களுக்கு வழங்கப்படும் முதல் உணவு எது? இந்த மூன்று கேள்விக்கு அல்லாஹ்வுடைய இறுதி தூதரத்தில் யாருக்குமே பதில் தெரியாது. அதனால நீங்க இந்த மூணு கேள்விக்கு பதில் சொல்லிட்டீங்கன்னா நான் இஸ்லாத்தை ஏத்துக்கிறேன் அப்படிங்கிறாரு. நபி ஸல்லல்லாஹு கொஞ்ச நேரம் அமைதியா இருக்கிறாங்க. ஜிப்ரீல் இஸ்லாம் வந்து மூணுத்துக்கு பதில் சொல்லிட்டு போயிடுறாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, எனக்கு வந்து இப்பதான் ஜிப்ரீல் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூன்று கேள்விக்கு பதில் சொல்றாங்க. என்ன கேள்வி? கியாமத்தினாலே முதல் அடையாளம் என்ன அப்படின்னு சொன்னா, சிரியா தேசத்தின் வானத்திலே ஒரு நெருப்பு தோன்றும், அந்த நெருப்பை அப்பொழுது உலகத்தில் உள்ள வயோதிகர்கள், முதியவர்கள், கிழவர்கள், குமரன், கிழவி, சின்ன பிள்ளை, பெரிய பிள்ளை, பணக்காரன், ஏழை, எல்லா தரப்பு மக்களும் அந்த நெருப்பை பார்ப்பார்கள். அப்படி எல்லா மக்களும் பார்க்கும் விதத்திலே சிரியா தேசத்திலே வானத்தில் நெருப்பு தோன்றினால் அதுதான் கியாமத்தினாலே முதல் அடையாளம் நெரிசலான்னு சொல்றாங்க. அன்னைக்கு வேணா அது பாரதூரமா இருந்திருக்கலாம், இன்னைக்கு அது கஷ்டமான காரியமா? நீங்க உலகத்தில் எங்கேயோ நடக்கிறது லைவ்ல உட்காந்து பார்த்துட்டு உட்காந்துருக்கோம். உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் நடக்கிறது லைவ்ல பாக்குறோம். இங்க பாருங்க, மக்காப்பள்ளியில் உட்காந்து பேசிட்டு இருக்கிற அமெரிக்காவில் உட்காந்து பகல் நேரம், இன்னைக்கு இப்ப பகல் நேரம், அங்க பகல் 11 மணி, அமெரிக்காவில் லைவ்ல பாக்குறாங்க, பார்த்து மெயில் அனுப்புறாங்க, நம்ம போன்ல பேசுறாங்க, மெயில்ல சொல்றாங்க, அலகம்துல அவங்க பயான பாக்குறோம் அப்படின்னு சொல்லி. அப்ப இன்னைக்கு அலகம்துல்லா டெக்னாலஜி வளர்ந்துட்ட காலத்துல சகோதரர்களே, ஒரு செய்தியை உலகத்தில் உள்ள எல்லாரும் பாக்குறது சாதாரண ஒரு பெரிய பாரதூரமான விஷயம் அல்ல, ஒரு ஆச்சரியமான விஷயம் அல்ல. அப்ப நபிசல்லாஹு சொல்றாங்க, அந்த சிரியாவில் தேசத்தில் தோன்றக்கூடிய நெருப்பை உலகத்தில் உள்ள எல்லா மக்களும் ஒரே நேரத்தில் பார்ப்பாங்க, இதுதான் கியாமத்தினால முதல் அடையாளம். ரெண்டாவது கேள்வி கேட்டாங்க, உலகத்தில் பிறக்கக்கூடிய குழந்தைகள், சில குழந்தைகள் தாயின் சாயலும், சில குழந்தைகள் தந்தையின் சாயல் இருக்குது, இதுக்கு என்ன காரணம் கேட்கும் பொழுது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஆணும் பெண்ணும் உறவு கொள்ளும் பொழுது ஆணுக்கு எப்படி இந்திரியம் வருமோ அதே மாதிரி பெண்ணுக்கும் வரும். அந்த தாயினுடைய கருப்பு பையை ஆணுடைய இந்திரியம் முதல்ல போய் சேர்ந்துட்டா பிறக்கும் குழந்தை தந்தையின் சாயல் இருக்கும், பெண்ணின் இந்திரியம் முதல்ல போய் சேர்ந்துட்டா பிறக்கக்கூடிய குழந்தை தாயின் சாயல் இருக்கும். சொல்ல இன்னைக்கு அறிவியல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சு இதை உண்மைங்கிறாங்க, இன்னைக்கு இதை உண்மைங்கிறாங்க. 1400 வருஷம் முன்னாடி எந்த மெடிக்கல் காலேஜிலையும் படிக்கல, எந்த அற்புதமான வல்லுநர்களுடைய படிக்கல, அல்லாவின் தரப்பிலிருந்து தனக்கு வந்து செய்தியே சொன்னாங்க. மூன்றாவது கேள்வி சொன்னாங்க, சொர்க்கவாதிகள் சொர்க்கத்துக்கு போன பிறகு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய முதல் உணவு மீனுடைய ஈரல், பொரிச்ச ஈரல், மீனுடைய பொறிக்கப்பட்ட ஈரல், அந்த ஈரல் தான் அல்லாஹ் முதல்ல கொடுப்பான் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. இந்த மூன்று கேள்விக்கு பதில கேட்ட உடனே அப்துல்லாஹி இப்னு சலாம் அப்படி தெரிஞ்சு போய் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ்னு சொல்றாங்க. சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் யூதர்களுடைய கூட்டம் ஒன்று ரசூலுடைய வீட்டுக்கு வருது, யூதருடைய ஜமாத் வருது ரசூலாக்கு வீட்டுக்கு. வந்த உடனே அப்துல்லாஹி இப்னு சலாம் சொன்னாங்க, யார சொல்லலாம், நான் இஸ்லாத்துக்கு வந்து அவங்களுக்கு தெரிய வேண்டாம், நான் கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறேன்னு சொல்லி கதவு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒளிஞ்ச உடனே யூதருடைய கூட்டம் வர்றாங்க, அவங்க எதோ பேசிட்டு கிளம்ப போறாங்க. கிளம்ப நேரத்தில் ரசூலா கேட்கறாங்க, மன்ஃபீக்கும் அப்துல்லாஹி இப்னு சலாம், உங்களை அப்துல்லாஹி இப்னு சலாம் தான் யாரு சொல்றாங்க? ஹைருனா உபடு ஹைரினா, ஐயோ அவரையும் கேக்குறீங்க, அவர் எவ்வளவு தங்கமான மனுஷன் தெரியுமா? அவர் மட்டுமல்ல அவருடைய தந்தையும் தங்கமானவர், செய்யுதுனா ஒப்படி செய்யுதுனா அவர் தான் எங்களுடைய தலைவர், அவருடைய தந்தையும் எங்களுக்கு தலைவரா இருந்தவர், எங்களே அவரை மாதிரி ஒரு கண்ணியமான மனுஷன் யாரும் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்றாங்க.
சொல்லி ரசூல் சொல்றாங்க, அம்மா தரவுன இன் அக்கல் வலை இஸ்லாம், அவர் இஸ்லாத்திய ஏத்துல நீங்க அத பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஆதல்லாஹு மின்ஹா, அந்த மாதிரி முசிபத்துல அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக. யார் சொல்றாங்க? யூதர்கள் சொன்ன அந்த மாதிரி முசிபத்தை விட்டு அல்லாஹ் அவரை பாதுகாப்பானாக அப்படின்ற உடனே ஹதரத் அப்துல்லா இப்னு சலாம் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி கதவு பின்னாடி வர்றாங்க, அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ். இது கேட்ட உடனே யூதர்கள் எப்படா, ஷர்ருனா ஒப்பிடு ஷர்ரினா, கைருனா ஒப்பிடு கைருனாண்டவன், எங்கள்லயே ரொம்ப நல்ல மனுஷன் இவன் தான் அப்படின்னவன், ஷர்ருனா ஒப்பிடு ஷர்ரினா, எங்கள்லயே கெட்டவர் மோசமானது இவரு தான் அப்படின்றாங்க. உடனே அப்துல்லா இப்னு சலாம் சொல்றாங்க, ஓபி ஹாதா குன்தா அகாஃப் யார சொல்லலா, யார சொல்லலாம், இது தான் பயந்து அப்படின்றாங்க. ஹேர் அது எது சொல்றேன் சகோதரர்களே, இப்படி நல்ல மக்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். இஸ்லாத்தை விளங்கினவங்க யூதர்கள் நல்ல மக்கள் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க. ஏன்னா ஒரு கட்டத்தில் அல்லாஹ் ரப்பல்லான ஆயத்தை இறக்கினா, இத்தகது அஹ்பாரஹும் ரஹ்பானஹும் அர்பாபம் இந்துனில்லா, இந்த கிறிஸ்தவர்களும் யூதர்களும் தங்களுடைய அல்லாவை விட்டுவிட்டு தங்களுடைய குருமார்களை தெய்வமாக ஏற்க ஆரம்பித்தார்கள், குருமார்களை தெய்வமாக ஆக்கிவிட்டார்கள். இத்தகது அஹ்பாரஹும் ஒரு ருஹ்பானஹும், அஹ்பார்னா பாதிரி, ருஹ்பார்னா அந்த ரிப்பி ரிப்பின்னுவாங்க, ரப்பி ரப்பியா ரிப்பியா, யூதருடைய அறிஞர்களுக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரப்பிங்கிற பேரை, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான் ரப்பியின்னு அல்லாஹ். இன்னைக்கு யூதருடைய அறிஞர் பேர் என்ன, ரப்பி என்றா கருப்பு கோட்டு போட்டிருப்பான், கருப்பு பேண்ட் போட்டிருப்பான், கருப்பு ஹேட் போட்டிருப்பான், முடியை இப்படி பறக்க விட்டுருப்பான், முடி என்ன பண்றான் இப்படி பின்னல் போட்டு, இந்த பக்கம் ஒரு பின்னல் தொங்கும், இப்படி இந்த பக்கம் ஒரு பின்னல் தொங்கும், முடி பின்னாடி தொங்கும், கருப்பு ஹேட் போட்டிருப்பான், கருப்பு கோட்டு போட்டிருப்பான், கருப்பு பேண்ட் போட்டிருப்பான், இவன் தான் ரிப்பின்னு சொல்லுவாங்க. நான் இப்ப இஸ்ரேலுக்கு போயிருக்கும் போது, ஜெருசலத்துக்கு போயிருக்கும் பொழுது, அலம்துல்லா போன வருஷம் பைத்துல் முகத்துல தொழுவும் போன வருஷம் போயிருக்கும் பொழுது, அங்க இந்த ரிப்பிங்கிட்ட கொஞ்சம் பேசி பாக்கலாம், இந்த யூதோட கொஞ்சம் பேசி, ரப்பாய் ரப்பாய் இப்ப குரான்ல அல்லா ரிப்பிங்கிறான், இவங்க பேர் இப்ப ரப்பாய்னு வச்சிருக்காங்க, அந்த ரப்பாய்கிட்ட பேசி பாக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு எத்தனையோ ரப்பாயிட்டங்க போய்கிட்டு இருப்பான், ஹலோ பிரதர் அப்படிங்குவேன், திரும்பி பார்ப்பான், எடுப்பா ஓட்டம் நம்மளை பார்த்த உடனே, அதாவது அவனுடைய சொந்த பூமி, அதாவது அவனுடைய ராஜாங்கம் நடக்கிற பூமி, முஸ்லீம்களை பார்த்தா அப்படி அலறுவான். அப்படின்னு ஒரு ரப்பாய் கிடைச்சா, அதுல தாவூத் அலைஹிஸ்ஸலாத்துடைய கபருக்கிட்ட ஜியாரத் செய்ய போயிருக்கும் பொழுது, அது ஃபுல்லா யூதருடைய குடியிருப்பு, அந்த ஏரியா ஃபுல்லாவே, அந்த குவார்டர்ஸ் ஃபுல்லாவே யூதருடைய குடியிருப்பு, அங்க ஒரு யூத கிடைச்சான், அவன் வந்து ரப்பாயிலேயே ஸ்டூடெண்ட், மதரசா மாணவ மாதிரி ஸ்டூடெண்ட், அவன்கிட்ட கொஞ்சம் தாவா செய்யலாம், ஏன்னா நம்ம அவனுக்கு இஸ்லாத்தை பத்தி சொல்லுவோம், யார் சொன்னாங்களேன்னு தெரியல, சொல்லி பாப்போம் பேச ஆரம்பிச்சோம். கொஞ்சம் பேச ஆரம்பிச்ச உடனே, அல்லாஹ் தான் இறைவன் அப்படின்ற உடனே, நான் எனக்கு தெரிஞ்ச தத்தையா பத்தி இங்கிலீஷ்ல அவன் பேசினேன், அவனும் கொஞ்சம் இங்கிலீஷ்ல பேசலாம், ஆனா அரபி தெரியல, அரபி தெரியுது தெரிஞ்ச மாதிரி காட்டிக்க மாட்டேங்கிறான், அரபி தெரியாம எனக்கு ஹீப்ரு மட்டும் தான் தெரியும், இல்லைன்னா இங்கிலீஷ்ல பேசு அப்படின்னா, நானும் ஏதோ அரவரை இங்கிலீஷ்ல பேசினா அவனும் பேசினான், பேசி அல்லாஹ் தான் இறைவன் உடனே அவன் கேட்ட வார்த்தை, ஹூசி ஹூசி, யார் பார்த்த அல்லாவ, அல்லாஹ் யார் பார்த்தது அப்படின்னா, அப்ப நான் சொன்ன, அப்ப நீ யார் இறைவன் சொல்ற, மோசஸ் தான் இறைவன் தான், நான் சொல்ல ஹூசி அப்படின்னு, மோசத்தை யார் பார்த்த, நீ பாத்தியா, உங்க அப்பா பார்த்தாரா மோசஸ, அப்பாவுடைய அப்பா பார்த்தாரா அப்படின்னு சொல்ல, அஞ்சு நிமிஷம் பத்து நிமிஷம் எனக்கு அவனுக்கு ஆர்குமெண்ட், ஆர்குமெண்ட் கடைசியில் சொல்லிட்டேன், இந்த பாரு நான் உன்ட்ட பேச ஆர்குமெண்ட் பண்றதுக்காக அல்ல, அல்லாவுடைய மார்க்கத்தை உன எத்தி வச்சுட்டேன், அல்லாவை நீ ஏற்றுக்கொண்டால், நீ இன்னைக்கு இல்ல அஞ்சு வருஷம் கழிச்சோ பத்து வருஷம் கழிச்சோ இந்த செய்தி நீ யோசிச்சண்டா, அல்லா உனக்கு இதாயத்தை கொடுக்கணும், முடிவு பண்ணாண்டா, அல்லா உனக்கு இதாயத்தை கொடுப்பான், நீ சொர்க்கத்துக்கு போவ, இல்லன்னா நிரந்தர நரகத்துக்கு போவ, இந்த செய்தியை சொல்லிட்டு என் வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். சோதர் எதுக்காண்டி சொல்றேன்னு சொன்னா, அந்த ரப்பாய் ரப்பாய்ன்னு சொல்றாங்க, அந்த ரிப்பி, அந்த ரப்பாய்களை தான் இவர்கள் தெய்வமாக ஆக்கி விட்டார்கள். அல்லாஹ் சொல்றான், அந்த ரப்பாயில ஒருத்தர் தான் யார், அப்துல்லா இப்னு சலாம் ரதியல்லாஹு தஆலாஹு. அப்போ என்னாச்சு, இந்த ஆயத்து இறங்கின உடனே அப்துல்லா இப்னு சலாம் ரசூலுல்லாஹ் வந்தாங்க, அப்துல்லா இப்னு சலாம், யார சொல்லல்லா, நீங்க எங்களுடைய பாதிரிமார்களையும் ரப்பாய்களையும் தெய்வங்களா எடுத்துட்டு அல்லாஹ் சொல்றானே, இது எங்களுக்கு புரியல, அவங்க அல்லாஹ் தானே வணங்குறாங்க, யூதர்கள் பாதிரிமார எங்க வணங்குறாங்க, அல்லாஹ் தானே வணங்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இதா ஹரமு ஷய்யன் ஃபக்பலு அன்தும், உங்களுடைய ரப்பாய்கள் ஏதாவது ஒண்ணு ஹராம்னு சொல்லிட்டா உடனே ஏத்துக்கிறீங்களா இல்லையா, அல்லாஹ் ஹராம் ஆக்குறானா அதுதான் கவலை இல்லையா, ரப்பாய் சொல்லிட்டாரு ஏத்துக்கிறீங்களா இல்லையா, ஆமா, இதா ஹல்லலு ஷய்யன் அக்பல்தும், அவங்க ஏதாவது விஷயத்த ஹலால்னு சொன்னா உடனே அக்செப்ட் பண்ணிக்கிறீங்களா இல்லையா, அல்லாஹ் இப்படி சொன்னாலும் ரசூலா இதெல்லாம் கவலை இல்ல, எங்க ரப்பாய் சொல்ல ஏத்துக்கிறீங்களா இல்லையா, தில்க இபாதத்துக்கும் இயாகும், இதுதான் நீங்க அவங்களை வணங்குறது. அப்ப அல்லாஹ் இப்ப இன்னைக்கு சோதரல அவர் யாரோ ஒரு அஜரத்து ஒரு வீணா போன அஜரத்து சொல்றாரு, மக்களே நீங்க வந்து இனிமேல் ரமலான் நோன்பு, ஏன்னா இன்னைக்கு எந்த கொள்கை எப்ப வந்து கேட்டாலும் அவனை பின்பற்ற நாலு பேர் இருக்கிறான், அதுலயும் நம்ம தமிழ்நாட்டில், உலகத்துல எங்கேயுமே இல்ல பித்னா பூரா எங்கதான் வருது, உலகத்துல எங்கேயுமே இல்லாத பித்னா பூரா எங்கதான் வருது, தமிழ்நாட்டு தான் வருது. உதாரணமா சொன்ன ரசூலுல்லாஹ் 19 பேர் கொண்டது நின்னாங்கல்ல, அபூஜஹல் தலைமையில் ரசூலா கொல்லப்பட்டது எத்தனை பேர் நின்றானுங்க? 19 பேர். அந்த 19 கூட இப்ப வந்திருக்கான். ரசூலா கொல்றது இப்ப ரசூலா தினம் கொண்டு இருக்கானுங்க. அந்த 19 குரூப் உலகத்தில உருவானது அமெரிக்கால. அதற்கு அடுத்தபடியா உலகத்திலே இம்போர்ட் பண்ணது எங்கதான்? தமிழ்நாட்டுலதான். நேரம் இம்பார்ட்டன் பாயிண்ட் பாயிண்ட் தமிழ்நாட்டில் நிக்கிறான். ஏன்னா இங்கதான் எதை சொன்னாலும் கேட்கறது 4 பேர் இருக்கிறான். அதனால இப்படி ஒரு கூட்டம் வந்தாலும் வரலாம். எப்படி ஜக்காத்தையே வந்து வாழ்க்கையில ஒரு முறை கொடுத்தா போதுன்னா அதையும் கேட்கறது கூட்டம் இருக்குது. அப்படிங்கும் பொழுது மக்களே, தொழுகையை நீங்கள் வருடத்திற்கு 4 முறை தொழுதால் போதும் அப்படின்னு அதுக்கு ஒரு பின்னாடி கூட்டம் போவோம். இப்ப அந்த 19 கூட்டம் என்ன சொல்றான்? நீ 40 வயசு வரைக்கும் ஒரு இபாத் செய்ய வேண்டாம், 40 வயசு நீ சாராயம் குடிச்சுக்கலாம், 40 வயசு வரைக்கும் என்ன எந்த பொம்பளைட்ட வேணாலும் போலாம், விபச்சாரம் பண்ணிக்கலாம், உனக்கு எந்த தப்பும் கிடையாது, 40 வயசுக்கு மேல நீ ஒழுங்கா இருந்தா போதும், 40 வயசுக்கு மேல எங்க நீ பாவம் செய்வான், எங்க நீ சக்தி செய்யறதுக்கு, 40 வயசு செல்லி செஞ்சு முடிச்சிடறானே. அப்ப இப்படி செய்யும் பொழுது அவனுக்கு பின்னாடி ஒரு கூட்டம் போகுது, பரவாயில்ல, சரியா இருக்குது, நல்ல மார்க்கமா இருக்குது. இதுதான் ரப்புல் ஆலமீன் சொல்றான், உன்னுடைய பைத்தியக்காரன் எவனாவது இருக்கேன், ஒரு ஆலிம் எதை சொன்னாலும் நீ அதை நம்பினா அவனையே இபாதத் செய்வதாக ஆகும். அப்ப நாம என்ன பண்ண? அல்லாஹ் சொல்லிருக்கானா இப்படி? அல்லாஹ்வோட ரசூல் சொல்லிருக்காங்களா? அல்லாஹ் மட்டும்தான் ஏத்துக்கணும், ரசூலா நபியா ஏத்துக்காதுன்னு அல்லாஹ் சொன்னானா? இல்லையே. ரசூலோட ஹதீஸையும் பின்பற்றும் அல்லாஹ் சொல்றானே, ரசூலோட ஹதீஸையும் பின்பற்றும் அல்லாஹ் சொல்றான், நமக்கு வலியுறுத்தானே, இதை பத்தி கவலை இல்ல. எவனோ இருக்கிற ரசூல் கலீஃபா இங்க இருந்தா சொல்லிட்டான், நான் அப்படியே ஏத்துக்கிறேன் அப்படின்னா தில்க இபாதத்தும் இயாகும், இதுதான் நீங்கள் அவர்களை வணங்குவதுன்னு நாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இப்படி யூதர்களுக்கு மத்தியில ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி குரைஷிகளுக்கு மத்தியில எதிர்த்து போராடினாங்க, எல்லா சிரமங்களையும் தாங்கினாங்க, இங்க யூதர்களுக்கு மத்தியில என்ன ஆச்சு அப்படின்னு சொன்னா சகோதரர்களே, அவங்க பண்ற இந்த சில்மிஷத்தெல்லாம் தாங்க வேண்டியதாகி போச்சு. யூதர்கள் நேரடியாக மோத மாட்டான், என்னதான் பண்ணுவான், சில்மிஷம் பண்ணுவான். இந்த சில்மிஷத்தெல்லாம் பெருமானா ஸல்லல்லாஹு தாங்க ஆரம்பிச்சாங்க. இந்த நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி யோசிக்கிறாங்க, இப்ப நம்ம அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பிரச்சாரம் பண்றதுக்கும் இஸ்லாமிய ஆட்சி இன்ஷால்லாஹ் கூடி சீக்கிரம் அமைய போது, அப்படி அமைஞ்சாதுக்கு ஒரு மர்க்கஸாவும் ஒரு இடம் வேணும். இப்போது யூதர் ரசூல் எங்க தங்கியிருக்காங்க? அபு அய்யூப் அன்சாரில விட்டு தங்கியிருக்காங்க. ஒரு இடம் வேணும்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் பொழுதுதான் அவங்களுடைய பார்வையில படது ஒரு சின்ன இடம். அந்த இடம் யாருன்னு யாருடைய இடம் விசாரிக்கிறாங்க. விசாரிச்ச பிறகு என்ன பண்ணலாம்னு யோசிக்கிறாங்க. யாருடைய இடம், ரசூலா என்ன முடிவு பண்ணாங்க, அந்த இடத்தை எப்படி விலைக்கு வாங்கினாங்களா, அன்பளிப்பா வாங்கினாங்களா, அங்க என்னத்தை கட்டினாங்க, நாளைக்கு பார்க்கலாம் இன்ஷா அல்லாஹ். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த விஷயத்தில் பேசணும், இந்த விஷயத்தில் கேட்டோமோ அதன்படி அமல் செய்ய தௌஃபீக் தந்துடுவாங்க.